ुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपथाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य गयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपते वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगळम् प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमेश्वान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य प्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே குண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விடோபா சாரீகா தேவனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி குண்டலீகவாரதா ஹரி விட்டலா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் தொழில் சூழ் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே ஜெய் போலோ சத்குரு மகராஜிகி ஜெய். ஆஷாட மாசம் எல்லா விதத்திலேயும் ஏற்றமுடையதா இருக்கு. ஆஷாட மாசத்துலதான் ஆண்டாளுடைய ஆடிப்பூரம், ஆண்டாளுடைய அவதார மாசம் ஆஷாட மாசம். சன்னியாசிகள் இவாள்லாம் வானப்பிரஸ்தலத்தில் இருக்கிறவா, அவள்லாம் குடும்பத்தில் இருக்கிறவா முதற்கொண்டு எல்லாருமே ஆச்சரியமா விரதம் இருக்கக்கூடிய சாதுர்மாசிய விரத காலம் இந்த ஆஷாடத்திலிருந்துதான் ஆரம்பமாகிறது. ஆஷாடத்திலேதான் பூரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை ஜெகநாதன் இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் இன்னைக்கு போயாச்சு அப்படி அவரோட கோவிலுக்கு சம்மன் அப்படி பகவான். ஆஷாடத்திலேதான் சுக்ல ஏகாதசி பாண்டரங்கனுக்கு அத்தனை ஆச்சரியம். நேத்தி பாண்டரங்கன் எங்களையும் அழிச்சுட்டு போயிட்டான் பன்றீபுரத்துக்குள்ள. நம்ம திருநெல்வேலி பன்றீபுரம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், ஆனா நேத்தி பார்த்த பன்றீபுரம் வேறதான். அப்படி ஒரு கூட்டம் பாமர ஜனங்கள், ஆமா அத்தனை கூட்டம். என்ன ஆச்சரியம்னா, சாதாரணமா நம்ம டோம்பிவில்லி இல்லாட்டி பாம்பேல எல்லாம் அந்த கூட்டத்தில் நடக்கிறதா பயமா இருக்கும். அப்படியே கட்ட கதன் இடிச்சுட்டு போவா தள்ளிட்டு போவா பயமா இருக்கும், ரொம்ப ஃப்ரீயா நடக்க முடியாது. இது அத்தனை லட்சம் ஜனங்கள் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கா, வெளில வந்துட்டு இருக்கா, ஒரே கத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு வந்தோம், ஒரு சிரமமே இல்லாதபடி. யாரும் நிக்கல, அப்படி நடந்துட்டே இருக்கு, அப்படி போயிட்டே இருக்கு கூட்டம். யாரும் இடிச்சு பிடிச்சு தள்ளி கீழே விழுந்துருவோமான்னு பயந்து ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சாதாரணமா. அப்படி இது எல்லா விதத்திலையும் வசதியான ஒரு மாசம் இந்த ஆஷாட மாசம். அந்த ஆஷாட மாசத்துல இன்னொரு விசேஷம் குரு பூர்ணிமா, 31ஆம் தேதி வந்துட்டு இருக்கு. அதனால இப்ப நான் முகுந்த மாலா சொல்ல போறது இல்லை. குரு பூர்ணிமா குரு மகிமா, அபார மகிமா குரு மகிமா, அதி அதி அபார மகிமா குரு மகிமா. குரு மகிமாவா முகுந்த மாலாவா? குரு மகிமா சத்தியமா குரு மகிமா. வார்த்தைகள்னாலே வர்ணிக்க முடியாத ஒரு மகிமை குரு மகிமை. 1000 நாக் கொண்ட ஆதிசேஷன் கூட பகவானுடைய மகிமையை பேசிடுவாராம், ஆனா குரு மகிமாவை பேச முடியாது அப்படின்னு. அத்தனை விசேஷம் குரு மகிமா. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பக்குவப்படுத்துறது தான் குருவுடைய மிகப்பெரிய தர்மம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதமான வாழ்க்கைய ஆசைப்பட்டுதான் பூமியில பிறக்கிறோம். இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஒவ்வொரு ஜென்மால ஒவ்வொரு விதமான ஒரு ஆசை, அந்த ஆசைகள்லாம் சேர்ந்துதான் மனுஷ ஜென்மா அப்படின்னு கிடைக்கிறது. இந்த மனுஷ ஜென்மாலையும் பார்த்தோம்னா பல ஜென்மாவுடைய ஆசைகள்லாம் உட்காந்துருக்கு. இந்த மாதிரி வாழணும், இதை அனுபவிக்கணும், ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும், மரியாதையோட வாழணும், இப்படி நிறைய லட்சியங்களோட வருவோம். இந்த லட்சியங்கள் அடையறதுக்காக விடாத முயற்சி. ஆசையா பத்யதே லோக கர்மணா பகுசிந்தையா ஆயுக்ஷீணம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாகிரத 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 ஜாகிரத. நிறைய ஆசைகள், அந்த ஆசைகளுக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான கர்மாக்கள். ஒன்னு முடியும், ஒரு ஆசை முடியறதுக்குள்ள அடுத்த ஆசை லைன்ல நிக்கிறது நமக்கு. ஒரு ஆசை முடிய அடுத்து என்ன ஆசை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, பல சந்தர்ப்பங்கள் நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சிருப்போம். இந்த டெய்லி பூஜையில ஒரு செட் ஆஃப் ஸ்லோகம் வச்சிருப்போம், அதை சொல்லி முடிச்சோம்னா ரைட் பூஜை முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா பூஜை பண்ணணும்னா என்ன ஸ்லோகம் சொல்றது அப்படின்னு தேட வேண்டியிருக்கும். எல்லாம் ஒரு சில ருட்டீன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல பண்ணணும்னா அப்படி தேட வேண்டியிருக்கு. ஆனா ஆசை அப்படி இருக்கா, அப்பாட இந்த ஆசை முடிஞ்சு கொடுத்தா அவருக்கு என்ன ஆசை வச்சுக்கலாம், பரவாயில்ல இதுக்கு மேல வேற ஆசை. நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லாதபடி ஆசைகள்லாம் வரிசையில நிக்கிறவன். ஏதோ ஒரு ஆசை ரெண்டு ஆசைன்னு இல்ல, பெரிய ஆசைகள்ல இருந்து அல்ப ஆசை வரைக்கும் உண்டு. பேராசையில இருந்து அல்ப ஆசை வரைக்கும் நமக்கு உண்டு. நமக்கு தகுதியே இல்லைன்னா கூட பேராசை உண்டு, நமக்கு அது அவசியமே இல்லைன்னா கூட ஒரு அல்பாசை உண்டு, ரெண்டுமே உண்டு. சில அல்பாசைகள்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் உனக்கு அவசியமா அப்படின்னு கேட்போம். இந்த சின்ன குழந்தைகள்லாம் ஏதாவது இந்த லாலிபாப் சாப்பிட சில பேர் பிடிக்கி சாப்பிடுவாரு, நான் ஒரே ஒரு கடி கடிச்சு அம்மான்னு சொல்லி வாங்கிடுவேன். அது ஒரு அல்பாசை, அவசியமே கிடையாது. லாலிபாப் சாப்பிட்டாச்சு, இருந்தாலும் இன்னைக்கு இந்த பாம்பே ட்ரெயின்ல அந்த ஜவ்வு மிட்டா விற்கிறான் பாருங்க, இந்த கையில வாட்ச் மாதிரி கட்டுறதெல்லாம் அதெல்லாம் தாண்டி எவ்வளவு வந்தாச்சு, ஆனாலே ஜவ்வு மிட்டா அப்படின்றோம். கிராம பக்கம்லாம் போயாச்சுனா கமர் கட்டு கிடைச்சா கமர் கட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு அல்பாசை, பேராசை. 2000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு காதுக்கு திருகாணியும் மூக்குத்தி வச்சுன்னா வாங்க போயிட்டு சும்மா வைரஸ் செக்ஷன்ல போய் வைரத்தெல்லாம் பார்த்துட்டு போய் எவ்வளவு ஆகிற 10 லட்சம் நல்லா தான் இருக்கு இல்லையா டிசைன் அப்படின்னு. இது பேர் பேராசை. எடுத்துட்டு போயிருக்கிறது 2000 ரூபாய் 3000 ரூபாவோ ஏதோ பாவப்பட்ட குழந்தைக்கு ஏதாவது ஒரு காப்போ ஏதோ வாங்கறதுக்கு போயிருப்போம். ஆனா பாக்குறது அவன் பேக் பண்ற வரைக்கும் சும்மா தானே நிக்கிறோம், போய் பாப்போமே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி பாக்குறது. எடுக்க போறது 200 ரூபாய் புடவை, இந்த 2000 ரூபாய் புடவை காட்டுங்க, 5000 ரூபாய் புடவை காட்டுங்க, டிசைன் என்ன இருக்கா பாத்துக்காரு, எதுக்குமா இப்ப பாக்குறேன், அடுத்த வருஷம் அப்பயே வாங்கும் போது வாங்கலாம், சும்மா பாத்து வைக்க, பாக்குற என்ன கஷ்டம் உங்களுக்கு, வாங்கியே தரப்போடு அப்படின்னுவா. அதுக்கப்புறம் அவர் பேச முடியாது வச்சுக்கோங்க. அப்ப இது நமக்கு தகுதியே இல்லைன்னா கூட பேராசை, யாரோ ஒருத்தர் கார் வா என்ன கார் பாரு, சார் இப்படி இருக்கும் நான் காரணா அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாயை கட்டி வயிற்று கட்டி ஒரு காரை வாங்கியிருக்கான், அந்த காரில் போகணும்னு ஆசை வரும். அந்த காரில் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அந்த காரில் ஐஸ் பண்ணா கோவம் வேற வரும், புதுசாக புதுசாக கார் வாங்கிட்டானா திமிரு அப்படின்னு ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நிறைய உண்டு நம்ம மனசுக்குள்ள இப்படி இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான ஆசைகளில் நம்முடைய ஜன்மா குறைஞ்சிட்டு வர்றதுன்னு நமக்கு தெரியறது கிடையாது. இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வரும், பிபி இருக்கவங்க என்ன உப்பு போட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் உண்டு. ஆனா இந்த ஆசைகள் என்ன ஆயிடுறதுன்னா நம்ம ஆசைப்பட வேண்டியதான பகவானை விட்டுடுறோம். இன்னொன்னு இந்த ஆசைகளுக்காக பகவானை நிர்பந்திக்கிறோம். இந்த ஆசைகள்னால நமக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஆனா இதுக்காக நிறைய பிரார்த்தனை, நிறைய நாமஜபம், நிறைய கோவிலுக்கு போகிறது, நிறைய விரதம் இருக்கிறது, இப்படி நிறைய பயின்று இருக்கு. பகவான் பாக்குறான் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் உனக்கு நான் உனக்கு என்ன உண்டோ அதை பண்ணிட்டு இருக்கேன். இனி வரைக்கும் இப்ப பாக்கலாம், பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கேட்கவே இல்லை, பல விஷயங்கள் வாழ்க்கை நம்ம டெய்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்கோமா சொல்லுங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு தண்ணி குடிக்கிறத பத்தி நம்ம யாராவது யோசிக்கிறோமா, ஆயுஷ் முழுக்க பகவானே குடிக்க நல்ல தண்ணி வேணும் என்னைக்காக பிரார்த்தனை பண்ணி போய் சொல்லுங்க. பகவானே ஆயுஷ் முழுக்க நான் இருக்கிற வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்கணும் என்னைக்கா கேட்டுருப்பேல, ஆயுஷ் முழுக்க நான் போகிறதுக்கு ஃபிளைட் எல்லாம் இருக்கணும், கார் எல்லாம் இருக்கணும் கேட்டுருப்பேல இல்லையே. இப்போ பல விஷயங்கள் நாம கேட்கறதே இல்லை நடக்கிறது. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் என்ன வாங்கணும்னு இப்ப யோசனை பண்ணி அதுக்கு பிரார்த்திக்கிறாளா இல்லையே. அப்ப கேட்கவே இல்லை, பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல உலகத்துக்கு வரும்போது, ஒண்ணுமேனா ஒண்ணுமே கொண்டு வரல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு வார்த்தையா பேசிட்டு என்னத்தை கொண்டு வந்த என்னத்தை கொண்டு போறோம்னு, நிஜமாவே ஒண்ணுமே கொண்டு வரல. நம்முடைய பிராரப்த கர்மாவை தவிர, பகவானுடைய அனுகிரகத்தை தவிர வேற எதையுமே நாம கொண்டு வரல. வெறும்ப அப்படியே உடம்பு முழுக்க ரத்தத்தை பூசிட்டுதான் கர்ப்பத்தேந்து விழறோம் அவ்வளவுதான். ஆனா நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்மளை வாங்கிக்கிறதுக்கும் நம்மளை கொஞ்சத்துக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்கா, நம்ம பிரசவிக்கிறதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒரு டாக்டர் இருக்கா, நம்ம வெயிட் பாக்குறதுக்கு ஒரு வெயிட் மிஷின் இருக்கு, நம்மளை சுத்தறதுக்குன்னு ஒரு துணி இருக்கு, நமக்கு ஒரு பேர் ரெடியா வச்சிருக்கா, இந்த மாதிரி குழந்தை பிறந்தா இந்த பேர் வைக்கணும் அப்படின்னு பேர் ரெடியா இருக்கு, நம்ம அம்மா பக்கத்துல படிக்கிறது நமக்கு ஒரு பெட் இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு அம்மாவோட ஸ்தனங்கள் ரெடியா இருக்கு. நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல, நமக்கு ஒரு அப்பா இருக்கா, எல்லாம் இருக்கா, உடனே அதை வளர்க்கறதுக்கு அந்த வீட்டுல எல்லா ஏற்பாடும் பண்ணி அதுக்கு கட்டில போட்டு அந்த குழந்தை பூசா ஒரு குழந்தை வரது வச்சுக்கோங்களேன், கிடக்கிடக்கடன் வீடே கிளீன் ஆகும், இந்த இடத்துல வச்சுக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம், இப்படி வைக்கணும், எல்லாம் அப்படியே அந்த ரூமே ரெடி ஆயிடும். அதுக்கு ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு குட்டி பாஸ்கெட் அதுக்குள்ளதான் வைக்கணும், ஆத்துல பிளாஸ்க் இல்லைனா ஒரு பிளாஸ்க் வாங்க, ஒரு ஃபீடிங் பாட்டில், எல்லாம் 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 நம்ம என்ன கொண்டு வந்தோம், ஒண்ணுமே கொண்டு வரல. ஆனா நமக்காக பகவான் இத்தனை பேர் எஸ் சார் அப்படின்னு சல்யூட் போட்டு ரெடியா நமக்கு வேணும் அழுத என்னாச்சுன்னு கேஞ்சி கொஞ்சி நம்மள தூக்கி வச்சு கொஞ்சத்துக்கு ஒரு ஆள் ரெடியா வச்சிருக்கான், நமக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் ரெடியா வச்சிருக்கான், நம்மள பர்த் சர்டிபிகேட் வாங்குறது நம்ம யாரும் போகல, யாரோ ஒருத்தர் போய் லைன்ல நிக்கிறா, நமக்கு வேண்டிய ஃபில்லப் பண்றதுக்கு அப்பா காத்துட்டு இருக்கா, நமக்கு வேண்டிய ஆய் போனாலும் மூத்திரம் போனாலும் நம்மளுக்கு குளிப்பாடுறதுக்கு அம்மா ரெடியா இருக்கா, பாம்பேல கேட்கிற அந்த மாலிஷ் பண்றதுக்கு ஒரு ஆள் ரெடியா இருக்கா, முன்னாடியே சொல்லி வைக்கிற குழந்தை பிறந்தவனே வந்துடு அப்படின்னு, அவ சரி வந்துடுறேன்றா, அதுக்கு ஒரு என்ன அவ வந்து காலங்காத்தால டெய்லி அவ வந்துட்டோம்னா வீடு அலர்ட் ஆயிடும், அப்படி மிலிட்டரி ரூல் மாதிரிதான். அப்ப பாத்துக்க வீட்டுல 2 பேர் வந்தா உடனே கட கட கடகடன்னு எல்லாம் நடக்கும், ஒண்ணு கேஸ் சிலிண்டர்கார வந்தா உடனே கதவை திறப்பா, ரெண்டாவது கசரா வாழை வெள்ளம் வந்து அப்படியே அலர்ட் தான் எல்லாருமே. அதே மாதிரி வேலைக்காரன் வந்துட்டானா அத்தனை பேர் கடகடன் கீழே சாமான்லாம் மேல போ அங்க போ அப்பதான் பெருக்குவா ஒழுங்கா கடகடகடன். அப்ப நாம வரத்துக்கு முன்னாடி நம்ம உடம்ப தேய்ச்சி விடுறதுக்கு எண்ணெயிலேருந்து கடலை மாவு பைத்த மாவுலேருந்து அதை பண்றதுக்கு ஒரு வேலைக்காரிய வரைக்கும் சுவாமி ரெடி பண்ணிருக்காருன்னா வேற என்னத்தை நம்ம யோசிக்கணும் சொல்லுங்க. யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லாதபடிதான் பகவான் நமக்கு வாழ்க்கைய கொடுத்திருக்கா, எதையுமே யோசிக்க வேண்டாம். ரமண மகிழ்ச்சி சொல்ற மாதிரி சும்மா இரு, நமக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சும்மா இருக்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப சுகம், அழகா கொண்டு வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல இல்லையா, எப்படி வந்தோமோ அதே மாதிரிதான் போறோம், ஒன்னுத்தையும் கொண்டு போக போறது இல்ல. நம்ம ஆசையா போட்டு நகையோ போட்டு இருக்கிற டிரெஸ்ஸோ நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தோ எதுவுமே கொண்டு போக போறது இல்ல. சொத்தை விட்டுருங்க, எந்த உடம்ப காரணமா கொண்டு வந்தோமோ அந்த உடம்பையே நாம எடுத்துட்டு போக போறது இல்லை, இதையே நாம எடுத்துட்டு போக போறது இல்லை. நம்ம போயிட போறோம், நம்ம போன பிறகு இது எரிக்கிறதுக்கான கட்ட முதற்கொண்டு எல்லாம் ரெடியா, அப்பயும் நம்ம கொண்டு ஐயோ இந்த உடம்ப என்ன பண்றதுன்னு நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடம்ப எரிக்கிறதுக்கான கட்ட, அது போகிறதுக்கான வண்டி நம்மளே வேண்டாம் கூட கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண ஆள் ரெடியா இருப்பா. அப்ப நம்ம போன பிறகு இந்த நம்ம எந்த உடம்புல இருந்தோமோ இந்த உடம்ப டிஸ்போஸ் பண்றதுக்கும் ஆள் இருக்கா, இந்த எந்த உடம்புல வந்தோமோ இந்த உடம்ப வாங்கிக்கிறதுக்கும் ஆள் இருக்கா. அப்ப இதுக்கு அடுப்பட்ட இடத்தான் நம்ம வாழணும். அப்ப இதுக்கு முன்னாடியே இவ்வளவும் பிளான் பண்ணி வச்சிருக்கான் பகவான். அப்ப நாம பண்ண வேண்டியது என்னன்னா அவனை பார்க்க ஆசைப்படணும், அவனை பார்க்க பிரயத்தப்படணும், அவனை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படணும். ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னைக்கு என்னடா அனுபவம் கிருஷ்ணா அப்படின்னு அவனுடையதான சிந்தனையில காலம் கழிக்கான். காலத்தை அப்படி ஓட்டணும், எப்படி காலம் கழிஞ்சுட்டு இருக்கு இல்லையா, அது பாட்டுக்கு காலம் போயிட்டு தான் இருக்கு. நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நம்ம ஒழுங்கா உபயோகப்படுத்துறோமோ இல்லையோ, நம்ம வீணே அடிக்கலாம், ஆனாலும் காலம் என்னமோ போயிட்டு இருக்கு. அப்ப இந்த காலம் நாம உபயோகப்படுத்திக்க வேண்டிய ஒரு அவசியம். ஆனா நமக்கு தெரியல, ஓ இதுக்குதானா இந்த காலம் அப்படின்னு புரியல. டெய்லி எழுந்துக்கணும், சமைக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ட்ரெஸ் போட்டுக்கணும், பல பேரோட பழகணும், பணத்தை சேமிக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள், சின்ன சின்னதா இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு இது எல்லாம் நடக்கும். குலசேகர ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, யத் யத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதே ஜன்ம ஜன்மாந்தரேபி தத் பாதாம்போருக யுககதா நிஷலா பக்தி ரஸ்து. சரி, எத்தனாவது ஸ்லோகம் முடிவு பண்ணுங்க. அப்புறமா ஸ்லோகத்தை கொஞ்சம் ஆரம்பிச்சோன்னா கடகட கடகம் ஜோரா யத் யத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபம் எல்லாம் வருது. இருக்கிறதே 40, அதுல 32 தான் சொல்லியிருக்கேன். பார்த்தாச்சா, இல்ல பாருங்க பரவாயில்ல, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. சரியா, அப்ப இதுல வேற முகுந்த மாலா முடிக்கல 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 ஊரு பொருள் முடிக்கல வேற ஒரு கேள்வி வேற. அப்ப யத் யத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபம், குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா தெளிவா சொல்றார். பிரபோ எப்படியும் என் வாழ்க்கையில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்படல, நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கல, ஆனா ஒரு பக்கம் நடந்துட்டு தானே இருக்கு. அதனால ஆழ்வார் சொல்றார், என் வாழ்க்கை எப்படி நடந்துட்டு தான்ப்பா இருக்கு, அதனால அது எப்படி நடந்துட்டு தான் இருக்க போகிறது, எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய பாத கமலங்களை விடாம நினைக்கும்படியான ஒரு மனசு. தத் பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்தி ரஸ்து, உன்னுடைய திருவடி தாமரைகள்ல நிரந்தரமான ஒரு பக்திய குடு அப்படின்னு சொல். இந்த பக்தி வரணம், எல்லாம் அவன் பாதுபான் அப்படின்னு சொல்லி மனசு அதைரியப்படாம அவன் நாமத்தை சொல்லிண்டு அபாடான்னு ரிலாக்ஸ்டா வாழணும். அதுக்காகத்தான் குரு வேணும், வேற எதுக்காகவும் இல்லை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கை அழகா இருக்கு, கவலைப்படாதே, டென்ஷன் ஆகாதே, சுவாமி இருக்கா பார்த்துப்பா, உன் கடமைய பண்ணு, எல்லாம் நடந்தாலும் சந்தோஷப்படாது, எதுவுமே நடக்கனாலும் துக்கப்படாது. இந்த மனசு, இந்த மனசு ஒரு பக்குவப்பட்டுடுச்சுன்னா அதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம். மனசு பக்குவப்பட்டுடணும், எது வந்தாலும் அது பாடுச்சு, மழை பெய்யறதா ரொம்ப மழை பெய்யறதா கதவெல்லாம் சாதி வச்சுன்னு உள்ள சாரல் அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல வரணும் பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி பண்ணி பகவான் அனுபவி, பகவான் எல்லாத்தையும் உனக்கு பண்ணி கொடுக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் சத்குரு. அதனாலதான் ரொம்ப அழகா மதுரகவி ஆழ்வார் சொல்றார், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். செயல் நன்றாக திருத்தறாராம், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வழிக்கு வந்து அவர் தன் வழிக்கு நமக்கு தெரியாமலேயே நம்மள வளர்ச்சி அழிச்சுட்டு போகிறது. நமக்கே தோணும், நம்ம எப்படி இருந்தோம், இந்த விதத்தை இவ்வளவு தூரம் மாறி போயிட்டோமே அப்படின்னு தோணி போயிடும். நமக்கு தெரியாமலேயே நம்மள அப்படி மாத்திண்டு வராளாம் சத்குருநாதன். அதுதான் சத்குருடைய பெரிய கிருபை. எப்படி மாத்திண்டு வரார், ஏன் மாத்திண்டு வரார் அப்படின்னா, நாம வாழ்க்கையில கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிடப்படாதுன்னு மாத்திராது. இப்ப நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நம்ம குழந்தைகள், அண்ணா தம்பி அக்கா தங்க, கணவன் மனைவி, அவளை சரி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு அதனால ஒரு பிரயோஜனம் கேரண்டியா உண்டு. நமக்கு பிரயோஜனம் இருக்கு, அவன் அண்ணா இருந்தா நமக்கு சந்தோஷம். நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சத்குரு ஏன் நமக்காக பிரயத்தனப்படணும், என்ன அவசியம் இருக்கு? அதுவும் எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈகோன்னு உண்டு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பண்றது சரி அப்படின்னு. அப்படி இருக்கிற நம்மள பக்குவப்படுத்துறதுக்கு ஏன் பிரயத்தனப்படணும் அப்படின்னா, இந்த ஜீவர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக பகவான் அப்பாயின் பண்ண ஒருத்தர் தான் சத்குரு. அப்பாயின் பண்றார் ஒவ்வொரு குரு, நிறைய குருமார்கள் பூமியில அவதாரம் பண்றார். பகவான் ஒவ்வொரு குருவையும் சிஷ்யால பக்குவப்படுத்துறதுக்காகவே அனுப்புறான் பகவான். ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு சிஷ்யாலையும் பக்குவப்படுத்துறார். இப்ப ஒரு பொற்கொள்ளன் இருக்கான் வச்சுக்கோங்களேன், தங்கம் எல்லாமே தங்கம் தான், தங்கத்தை ஒரு சிலதை செயினா பண்ணுவான், ஒரு சிலதை காதுல ஜிமிக்கியா பண்ணுவான், ஒரு சிலதை மூக்குத்தியா பண்ணுவான், ஒரு சிலதை மோதிரமா பண்ணுவான், ஒரு சிலதை வளையலா பண்ணுவான், ஒரு சிலதை அழகா காதுல மாட்டலா பண்ணுவான், நெத்தி சுட்டியா பண்ணுவான். தங்கம் தான் எல்லாமே பார்த்தோம்னா, தங்கம் தான் மாற்றமே கிடையாது. தங்கத்தை ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி அது பக்குவப்படுது, மேனுஃபேக்சரிங் மெத்தட் வேறு. அந்த மாதிரி நம்ம அத்தனை பேருமே ஞானத்தங்கம், நன்னா ஞாபகம், அத்தனை பேருமே ஞானத்தங்கம். இந்த ஞானத்தங்கத்தை ஒவ்வொரு விதமாக டிசைன் பண்ணுறாரா, எப்படி அப்படின்னா, ஒரு சில பேர் பகவானுடைய கைகளில் வளையலாக ஆபரணமாக சேர்த்துடுறாரு, ஒரு சில பேர் பகவானுடைய மூக்கில் புல்லக்காக சேர்த்துடுறாரு, நான் சாக்ரேன் நவ மௌக்திகம் அப்படின்னு. ஒரு சில பேரை பகவான் கழுத்துல செயினாக மாட்டி விட்டுடுறார், ஒரு சில பேரை பகவானுடைய தோள்களில் தோள்வளையா மாட்டி விட்டுடுறார், ஒரு சில பேரை பகவானுடைய கைகளில் மோதிரங்களா மாற்றி விட்டுடுறார், ஒரு சில பேரை பகவானுடைய காலில் கொலுசா மாற்றார், ஒரு சில பேரை பகவானுடைய இடுப்புல ஒட்டியானமா மாட்டி விட்டுறார். எல்லாமே தங்கம் தான், ஆனா அது பண்ண அது என்ன இடத்துக்கு வேணுமோ, எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி பண்ணணும். இப்ப ஒரு மோதிரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தங்கம் இருந்தா போதும், இடுப்புல ஒட்டியானம் பண்ணணும்னா நிறைய தங்கம் பண்ணும். இவர் என்ன பண்றாரு, சத்குரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு குவாலிட்டி உண்டு, எல்லாருக்குமே யூனிக் குவாலிட்டி உண்டு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி குணங்கள் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பக்குவம் கிடையாது. சில பேர்த கொஞ்சோண்டுதான் இருக்கும், ஆனா அந்த கொஞ்சோண்ட நன்னா அழகா எப்படி பண்ணி போடலாமோ அப்படி பண்ணி போட்டுறாராம். சில பேர் அழகா மோதிரமா பண்ணி பகவானுடைய விரல மாற்றி கொஞ்சம் தங்கம் தான், ஆனா மோதிரம் விரல தூண்டு இருந்தா போதுமே. ஒட்டியானம் சில பேருக்கு அவ்வளவு பலம் இருக்கு, அவளை ஒட்டியானமா பண்ணி பகவானுடைய இடுப்புல மாற்றி விட்டுறாரு. சில பேர் அழகா செயினா பண்ணி பகவான் கழுத்துல மாற்றி விட்டுறாரு. அதாவது அவரவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு குரு ஒவ்வொரு சிஷ்யன் எப்படி பக்குவப்படுத்துறான்னா, அவளுடைய பிராரப்த கர்மா அது ஒன்று பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பிராரப்த பேலன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, பேங்க் பேலன்ஸ் மாதிரி பிராரப்த கர்மா ஒன்று இருக்கு, சஞ்சீத கர்மா, அதை பார்க்கணும். இந்த ஜென்மாவில் அவளுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் இதை பார்க்கணும். அவளுடைய சரீரம் எத்தனை வயசு ஆயுசு காலம் ஒன்று இருக்க அதை பார்க்கணும். அவளுடைய குடும்ப சூழ்நிலை இதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு நடுவில் இவாளை பக்குவப்படுத்தணும். இவ்வளவு பெரிய கஷ்டம் பார்த்துக்கோங்க, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் தான். இப்படியே இருக்கிறவாளை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி பகவத் சரண கமலத்துல அழகா கொண்டு போய் சேர்க்கணும். சில பேர் அவமானத்தில் வந்து போயிருப்பா, அவளுக்கு அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு பகவானோட திருவடிகளில் சேர்க்கணும். சில பேருக்கு பாரதத்தால டெய்லி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும், அவளுக்கு அந்த விதமா அவளை அந்த விஷயத்துல பக்தியில கொண்டு போய் சேர்க்கணும். உதாரணம் துருவன், நாரத மகரிஷின்னு ஒரு சத்குரு எடுத்தோம். ஏன்னா நாரதர் இல்லாம புராணங்கள் இல்ல, இதிகாசங்கள் இல்ல, எதுவுமே கிடையாது. நாரதர் தான் துருவனுக்கு குரு, நாரதர் தான் பிரஹலாதனுக்கு குரு, நாரதர் தான் வேதவியாசருக்கு குரு, நாரதர் தான் வால்மீகிக்கு குரு. நாரதர் பல பேருக்கு குருவா இருந்திருக்கார். இவன் நாலு பேருமே முக்கியமா எடுத்துட்டு துருவன் அஞ்சு வயசுல அப்பா மடியில உக்காரணும்னு ஆசைப்பட்டான். ஆனா சுருச்சி உக்காரப்படாதுன்னு தள்ளி விட்டுவிட்டான். அவன் சத்திரியன், ரோஷம், அவமானப்படுத்திட்டாளேன்னு துக்கம் வேற. அப்ப அந்த குழந்தைய அம்மா சொல்லிட்டா, சமேவ வத்த ஆசிரய, ஹரிய போய் பிடிச்சுக்கோடா, ஹரிய விட்டுறாத, ஹரியோட மடியில உட்காரான்னு அவன் அம்மா சொல்லி அனுப்பிட்டான். வழியில நாரதர் தேடிண்டு வந்து துருவனுக்கு உபதேசம் பண்றார். அப்பா தள்ளி விட்டுடா, அம்மா உட்கார வைக்கலாம், அதெல்லாம் விளையாடுறா, எல்லாம் விளையாடுற வயசு போய் விளையாடு அப்படின்றார். அவனுடைய வைராக்கியத்தை பரீட்சை பண்ணி பாக்குறார். காட்டுக்கெல்லாம் போகப்படாதா குழந்தை, சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், அம்மாவோட இருந்தா அழகா வேளா வேலைக்கு மம்மு கிடைக்கும், எத்தனையோ பேர்லாம் பல கோடி வருஷமா தபசு பண்றா, ஹரி அப்படிலாம் கிடைக்கிறது இல்ல. உங்க அம்மா உன ஏதோ சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கா, பரவாயில்ல ஆத்துக்கு போ, ஆத்துக்கு போ, சரியா பரவாயில்ல, நீ பாட்டுக்கு ஆத்துக்கு போய் சமத்தம் அம்மம் சாப்பிட்டு விளையாடு, கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா உன்னை மடி மேல உட்கார வச்சுப்பார் அப்படின்னு சொல்றார். அவன் என்ன சொல்றான்னு பாக்கலாம். அவனுக்கு இந்த பக்குவம் இருக்கா, அது அடையணும்ன்ற ஆசை இருக்கா, தவிப்பு இருக்கா, இன்னொன்னு அவனுடைய தவிப்பை இன்னும் தூண்டி விடுறது, அதெல்லாம் உன்னால முடியாதுரா, உனக்கு அதுக்கெல்லாம் பக்குவம் இல்லடா அப்படின்னு எப்பவுமே மனுஷாவளுக்கு ஒண்ணு உண்டு, பண்ணாதே அப்படின்னா பண்ணுவா. இப்ப குழந்தைகிட்ட சொல்லுங்க, எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன் பண்ணாதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு மிரட்டுவோம். மனுஷா எல்லாருக்குமே சுவாவம் பண்ணாதே அப்படின்னா பண்ணுவா. ஏகாசனிக்கு ராத்திரி தூங்க நல்லா தூக்கமே வரும், ஏகாசனிக்கு உபவாசம் அப்படின்னா நல்லா பசிக்கும். எப்பொழுதுமே மனுஷ சுவாவம். துருவனை இப்படி அழகா தூண்டி விட்டுட்டார் நாரதர். துருவன் பார்த்தா இன்னும் ரோஷம் வந்துடுது, எனக்கு ஹரிய பார்க்கணும், நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன், எனக்கு ஹரி வேணும் அப்படின்ட்டான். நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன், இந்த உத்தரவாதம் வேண்டி இருக்கு நமக்கு. ஏன்னா இல்லாட்டி நமக்கு தோன்ற மாதிரி பண்ணிட்டு விட்டுடுவோம். ஆச்சாரியன் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு பகவான் கிடைக்கணும்னு நாமே நம்ம வாயால கேட்கும்படியா பண்ணிடுவேன். எனக்கு இது வேணும் அது வேணும் நிறைய கேட்கிறோம் இல்லையா, இது எல்லாம் மாத்தக்கூடிய ஒரு பலம் குருநாதனுக்கு உண்டு. இப்படிலாம் சொன்னவன அவன் சொல்லிட்டா, எனக்கு ஹரி வேணும், எனக்கு சொல்லி கொடுங்கோ அப்படின்னுட்டான். அப்படியாடா குழந்தை, நான் சொன்னா பண்ணுவியாடா, கட்டாயம் பண்றேன். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவா இத்தினோண்டு பிள்ளை, எவ்வளவு பெரிய மந்திரம் பாத்துக்கோங்க, இத்தினோண்டு பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளைக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லுடா, நேர யமுனை ஆத்தங்கரை போடா, அங்க பிருந்தாவனத்துல மதுவனம்னு ஒண்ணு இருக்குடா, அங்க போய் நின்று தபஸ் பண்ணுடா, விடாம சொல்லிடுறா, மனசுக்குள்ள பகவான தியானம் பண்ணடான்னு பகவானுடைய ரூப லாவண்யத்தை சொல்லிவிடுறார். பாதாதி கேசம் கேசாதி பாதம் தியானம் பண்ணுடா, இப்படியே பண்ணிட்டு இருந்தா பகவான் கிடைப்பான். எத்தனை நாள்னு சொல்லல, எத்தனை நாமஜபம் ஜபிக்கணும்னு சொல்லல, நீ ஜபி, நீ பாடு தியானம் பண்ணு, இதை சொல்லிட்டு வா, சுவாமி வருவா. குழந்தை போய் ஆச்சு அழகா பண்றான் அதே சிந்தனையோட. அஞ்சே மாசம் 150 நாள்ல ஹிருதயத்துக்குள்ள சுவாமி தெரிஞ்சா, ஹிருதயத்துக்குள்ள சுவாமி தெரிஞ்சா ஒரு உபதேசம் பண்ற. அதுக்கப்புறம் நாரத திரும்பி வந்து பார்க்கவே இல்லை. அப்ப எப்படி உன்னால சாதிக்க முடிஞ்சதுன்னா, அவங்க நாமஜபம் ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் துருவனுக்காக நாரதரும் ஜபிச்சுருந்தார். நன்னா ஞாபகம், குரு நமக்கு மந்திர உபதேசம் பண்றார் அப்படின்னா நமக்காக சேர்த்து அவரும் நாமம் ஜபிக்கிறார். ஒரு குழந்தை ஹோம்ஒர்க்னு எடுத்துட்டு வர ஸ்கூல்ல இருந்து தானா உட்காந்து எழுதி விடுறதா, அம்மா தானே கூட உக்காடுறா, அம்மா கூட உட்காந்து இப்படி எழுது உட்காரு, அது விளையாடிட்டே இருக்கு, அதுக்கு பெருசா அக்கறை கிடையாது. அம்மா வா நேரம் ஆயிடு உட்காரு, கைகால அலம்பிக்கோ, உட்காந்து எல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு நாள் லீவு, நன்னா விளையாடலாம் அரை மணி நேரம் அப்படிலாம் சொல்லி அதுக்கு பிடிக்கல. அந்த பண்றதுக்கு கடமையை பண்றது பிடிக்கல. ஆனா அம்மா எப்படி அவர் கூட உட்காந்து எழுத வைக்கிறாள். அது போல நமக்கு குரு மந்திரவசம் வந்துச்சுக்கோங்களேன், என் வேலை முடிஞ்சிருதுன்னு போகிறது இல்லையா. நாம எங்க உட்காந்து ஜெபிச்சாலும் அந்த ஜீவனுக்காக சேர்த்து தானும் தான் எங்க இருக்காரோ அங்க உக்காந்துண்டு நாமத்தை ஜபிக்கிறார். இல்லாட்டி நம்ம நினைச்சதெல்லாம் டக்கு டக்குன்னு சாதிச்ச முடியுமா, நாமஜபம் பண்ணேன் சாதிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்றோம், நாமஜபம் பண்ணேன் நடந்ததுன்னு. நமக்கே தெரியும் நம்ம எவ்வளவு சந்தையோட நாமஜபம் ஜபிக்கிறோம்னு. நாமஜபம் ஜபிச்சா நடக்கும்ன்றது நம்ம கன்ஃபார்மா அந்த ஒரு புத்தி உக்காந்துடுது. ஆனா நிஜமாவே அவ்வளவு சத்தையோட அத்தனை தவிப்போட அத்தனை கான்சன்ட்ரேஷனோட ஜபிக்கிறோமா அப்படின்னா நான் பதில் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும். அப்ப குருநாதன் நமக்காக ஜபிக்கிறார் பாருங்கோ, அந்த ஜபமும் சேர்ந்துதான் நமக்கு வர்றது, அதுவும் சேர்ந்துதான் நமக்கு நடக்கிறது. சமயத்துல குழந்தைகள் தானே சாப்பிடுறேன்னு உட்காரும், அம்மா சாப்பிடுன்வா, இது ஒழுங்கா சாப்பிடாது, இது ஒரு மூணு வயசு சாப்பிட்டு போகுது அம்மா, இல்ல இல்ல இவ்வளவுதான் இந்தா 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 அப்படின்னு உருட்டி உருட்டி வைப்பான், இத்தனை வாய்தான் எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்வா. அந்த மாதிரி அழகா அந்த அம்மா கொடுக்கறா போலே பகவன் நாமத்தை ஆச்சாரியன் நமக்காக உட்கார்ந்து ஜபிக்கல. அதனாலதான் அஞ்சு மாசத்திலே 150 நாள்ல அழகா துருவன் பகவான பார்த்துட்டான். அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தையே பக்தியா பகவத் தியானமா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டார் நாரதர். அதே நாரதர் பிரகலாதனுக்கு கர்ப்பத்தை உபதேசம் பண்றார், வாழ்க்கைன்னா போராட்டம்டா குழந்தை, எதுக்கும் பயப்படாதே, நாராயணன் இருக்கா, கலங்காதே, நிச்சயமா உன்னால ஜெயிக்க முடியும், உனக்கு பலம் உண்டு, எதுவுமே உன்னை கொல்ல முடியாது, நீ சுத்தமான ஆத்மா அப்படின்னு கர்ப்பத்தை சொல்லி கொடுத்துட்டார். அதனாலதான் நித்தியகண்டம் பூரண ஆயுசுன்னு அவ்வளவு கஷ்டங்கள் அத்தனை பிரச்சனைகள் நடுவில் பிரஹ்லாதன் ஓம் நமோ நாராயணாயன் அஷ்டாட்சரத்தை ஜபிச்சு 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 அழகாக 5 வயசுல ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்னு தூணுக்குள்ள ஹரிய பார்த்தான். தூண்ல ஹரிய பிரத்யக்ஷமா பார்த்துட்டான். எவ்வளவு போராட்டம், சாதாரணமா நமக்கு மாத்தி மாத்தி கஷ்டம் வந்ததுன்னா முதல் நம்பிக்கை பகவான் கிட்டதான் குறையும், எங்கேயுமே போகாது. மனுஷா கிட்ட நம்பிக்கைலாம் குறையாது, பணத்து மேல ஆமா போ, என்னத்த வாழ்க்கை என்ன சம்பாதிச்சு என்ன சுகத்தை கண்ட, ஐநூறு என்னைக்கே வீசி போட்டிருக்க சொல்லுங்க, எனக்கு ஒன்னும் பிடிக்கல, மனசே சரியில்லைன்னு சொல்லி என்னைக்காவது கோபத்துல ஒரு 500 ரூபாய் நோட்ட கிழிச்சு போட்டிருக்கேன், 500 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்றது, 10 ரூபாய் நோட்ட கிழிச்சு போட்டுருப்பேல, ஒரு 100 ரூபாய் நோட்டை என் வாழ்க்கை ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, என்ன 100 ரூபாய் நம்பி என்னத்த பண்ண போறேன் அப்படின்னு 100 ரூபாய் கிழிச்சு போட தோன்றதா, சத்தியமா தந்த 100 ரூபாய் எனக்கு பிரயோஜனமே என்னைக்கா கசகி கோபத்தில் போட்டிருப்பேளா, மறந்தும் போட மாட்டோம், மறந்தும் போட மாட்டோம், ஆனா நினைச்சு நடக்கலன்னா ஆமா போ, பகவான நம்பி என்ன பிரயோஜனம், 100 ரூபாய் நம்பி என்ன பிரயோஜனம், இன்னைக்கா தோன்றதா பத்திரமா இருக்கட்டும் பரவாயில்ல, இன்னைக்கா உபயோகமாகும், ஒரு அழுக்கான 100 ரூபாய் நோட்டு கூட பிரயோஜனமாகும்னா பகவன் நாமமா தோத்து போயிடும். சமயத்துல இந்த பாதியெல்லாம் கிழிஞ்ச நோட்டு இருக்கும், பேங்க்ல கொண்டு கொடுத்தா வாங்கிப்பார். அப்ப இதுனோண்டு ஒரு 100 ரூபாய் தாள், இந்த 100 ரூபாய் தாள் கசங்கி போயிருக்கு, கிழிஞ்சு போயிருக்கு, ஓட்டையாயிருக்கு, 100 ரூபாய்க்கு ஒரு விலை உண்டுன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கும் அவன் நாமத்துக்கும் விலை இல்லாம இருக்குமா, அது காப்பாத்தாம விட்டுடுமா, ஒரு 100 ரூபாய் காப்பாத்தாம விடாதுன்ற நம்பிக்கை இருக்கணும் இருக்கட்டும் அப்படின்னு. இன்னைக்கா அவனா 10 ரூபாய் இப்படி போட்டு போயிருக்க ரோட்ல, சும்மா 10 ரூபாய் தானே, போர் அடிக்கிறது 10 ரூபாய் கசக்கி போட்டுருங்க பாக்கலாம், போர் அடிக்கிறது 10 ரூபாய் குப்பத்தில் போட்டுருங்க பாக்கலாம், ரோட்ல 10 ரூபாய் விழுந்து கிடக்கு, யாருதோ பாத்துட்டு அப்படியே போயிருக்கேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ரோட்ல 10 ரூபாய் இருந்தது நான் பார்த்தேன், நான் எடுக்கவே இல்லைன்னு யாரோ ஒரு ஆள் கையை தூக்குங்கோ, சத்தியமா மாட்டேன், மேபி சனி சிங்காரில் போனா வேணா தொடாம இருக்கும், ஐயோ வம்பு சனீஸ்வரர் வழியா வந்துருவாரோன்னு, அங்க மட்டும்தான் பயம் எல்லாருக்கும், எதாவது எடுக்கிறதுக்கு சனி சிங்கார் போனோம்னா ரோட எதாவது விழுந்தா ஐயோ எடுத்தோம்னா சனீஸ்வரர் வந்துருவாரா சாமி, நமக்கு இருக்கிற சனியே போதும், இது வேற எதுக்குடான்னு விட்டு வருவோம் மேபிய, என்னைக்கா ரோட்ல 10 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி, 1 ரூபாய் காயின் எடுத்து உண்டியல்ல போடுறேன்னு சொல்லுவாங்க, எடுத்தேன் அவ்வளவுதான், அது பாட்டு கிடைக்கட்டமே, யார் வேணுமோ எடுத்து போட தோன்றது இல்லை இல்லையா. அப்ப அந்த 1 ரூபாய்க்குரியதான மதிப்பு வீணா போகிறது இல்லை அப்படின்னா நாம எப்படி வீணா போகும், நம்ம காயின்லாம் வச்சிருக்கோம், 10 ரூபாய் 20 ரூபாய் எத்தனையோ பழைய தாள்கள்லாம் வச்சுருக்கோம், எத்தனையோ 20 வருஷம் ஆயாச்சும் 30 வருஷம் ஆச்சு, ஆனா இதுக்கு இன்னும் அதுக்கு மதிப்பு இருக்கணும், 10 ரூபாய் தாள் இருக்கு அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்கே, 1 ரூபாய் காயின் நம்ம எதுவுமே பிராண்ட் நியூவா அந்த வருஷத்தோட காயின் அப்பயே நம்ம கையில கிடைச்சுடுறதே கிடையாது, நம்ம கைக்கு ஒரு 1 வருஷம் ஆகும் வச்சுக்கோங்க புதுசா, ஆனா பல வருஷம் கழிச்சு வந்தாலும் அதனுடைய மதிப்பு இருக்கிறதா இல்லையா. அப்ப அது போல பகவன் நாம ஜபம், பகவானும் பகவன் நாம ஜபமும் ஒரு நாளும் தன் மதிப்பை இழக்கவே இழக்காது. அதனால அந்த நாம ஜபமும் அந்த பகவத் தியானமும் தோத்து போகாது, சந்தேகமே வேண்டாம். நாரதர் அதை புரிய வச்சுட்டார் பிரஹ்லாதனுக்கு, குழந்தை சிச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கட்டும், எவ்வளவு மோசமா வேணா இருக்கட்டும், நாராயணனை பிடிச்சுக்கோ, நாராயணனாலே சரி பண்ண முடியும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த சிச்சுவேஷன்லாம் ஒழுங்கா போயாச்சுன்னா திருப்தின்னு நினைக்கிறோம். சிச்சுவேஷன் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருந்தா வாழ்க்கை சரியா போயிட்டு நினைச்சிருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. எது வேணா அப்படி வேணா மாறும். சிச்சுவேஷன் எல்லாமே மோசமாகவே இருந்தாலும் கூட வாழ்க்கை நல்ல ரீதியில நடக்கும்ன்றது ஒண்ணு உண்டு, சந்தேகமே வேண்டாம். பிரஹ்லாதனுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான், ஒவ்வொரு நாளும் அடி தடி சண்டை தகராறு விஷம்தான். ஆனாலும் டென்ஷன் இல்லாம இருந்தான். நாரதர் சொல்லியிருக்கார், நாராயணன் காப்பாற்றுவான், குரு வாக்கியம் வீண் போகாது. எனக்கு நாராயண தெரியவே தெரியாது. பிரஹ்லாதனுக்கு எப்படி நாராயண தெரியும்? கர்ப்பத்தில் தானே இருக்கான். நாராயணன் காப்பாற்றுவான் பிரஹ்லாதா, நாராயணன் உனக்கு இருக்கான், உனக்கு உன்னாராயணன் உண்டு. பகவான் சமயத்தை மனுஷன் இல்லாம போகலாம், பணம் இல்லாம போகலாம், புத்தி எப்பயாவது வந்தா தான் உண்டு. இல்லாம போகலாம்னு சொல்ல மாட்டேன், எப்பயாவது வந்தா தான் உண்டு நமக்கு புத்தியே. பல விஷயங்கள் இல்லாம போகலாம், ஆரோக்கியம் இல்லாம போகலாம். நாராயணன் இல்லாத காலம்னு ஒண்ணு கிடையாது. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பகவான் நம்மோட சத்தியமா உண்டு. உலகமே ஒதுக்கி வச்சாலும், யாருக்குமே நம்மள தெரியலாம அன்கான்சியஸா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும், தலையெழுத்து பகவானுக்கு நம்ம கூட நின்று ஆகணும். நன்னா வச்சுக்கோங்க. நம்ம கையில பணமே இல்லைன்னா அத்தனை பேரும் ஒதுக்கி தரலாம், பகவானால ஒதுக்க முடியாது. நமக்கு புத்தியே இல்லாம போகலாம், மென்டலி ரிட்டையர்டா கூட ஆகலாம். எத்தனை பேர் மென்டலி ரிட்டையர்ட் குழந்தைகள் இருக்கு, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பா அம்மா நிக்கிறானோ பக்கத்துல, ஐயோ அதுக்கு ஒண்ணுமே தெரியாதே, யார் என்ன பண்றதா, அதுக்கு நான் பண்றேன்னு நிக்கிறா இல்லையா, என் குழந்தை நான் தானே பாத்துக்கணும், நான் எப்படி விட முடியும், இவாள்லாம் சொன்னா விட்ட முடியுமா அப்படின்னு அம்மா அப்பா. நமக்கே அப்படி உண்டு, நாராயணன் விட்டுருவான், ஐயோ என் குழந்தையாச்சே, நான் எத்தனை சினிமா பார்த்துட்டு இருக்கேன், இது எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் சமப்பட்டு இதை நான் மனுஷனா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சொன்னோம்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இந்த நிலைமையில கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா, குழந்தையே இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தானே சொல்லுவோம். அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திற்குவாள்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி நான் தான் படிக்கிறேன், பிள்ளையா படிக்கட்டும், பத்தாம் படிக்க படிக்க வைக்கிறேன்னு. பத்து வந்தோடனே அப்படியே இவ்வளவு தூரம் படிச்சு நன்னா படிக்கிறது, கஷ்டமோ நஷ்டமோ ஒரு 11-12 படிக்க வச்சிருவேன்னு. அதுக்கப்புறம் 12 ஆயிடுது, ஒரு காலேஜும் சேர்த்து விட்டுலாம் என்னப்ப. அம்மா அப்பாவுக்கு முடியலன்னா கூட அது படிக்கிறது, அதுக்கு பொறுப்பு இருக்கு. சரி இப்படியோ கொண்டு வந்து சார் ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வர அம்மா அப்ப சொல்லுவா, அது ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டோம்னா அப்பா அட எனக்கு ஒரு திருப்தி அப்படின்னு. இத்தினோடு குழந்தையா கையில வாங்கினோம், இத்தினோடு கையில அது உடம்ப வாங்கிட்டு என் குழந்தையும் நம்ம ஏத்தினோம் ரைட். அதுக்கு அதனுடைய ஒரு டிராவல் வரைக்கும் என் பொறுப்பு நம்ம மனசுல ஏத்தினிட்டோம், ஒரு டிராவல். அதுக்கப்புறம் அப்ப அட என் பொறுப்பு முடிஞ்சிருந்தா, ஆனா அதுக்கப்புறம் பொறுப்பு ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் இன்னும் ஜாஸ்தி. அப்புறம் அதோட குழந்தை அதோட சுகம் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கையில சுமந்தோன்ற ஒரு காரணத்துக்காகவே, நம்ம வயிற்றுல சுமந்தோன்றதுக்காக, நம்மோட ரத்த சம்பந்தம் உள்ள ஒரு காரணத்துக்காகவே என் பொறுப்பு, சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல, அதுக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து அதனுடைய சுகத்தை பெருசா எடுத்துட்டு நம்ம போக முடியும்னா நாராயணன் வரமாட்டானா? நமக்கே முடியும்னா நாராயணனால முடியாது. இப்ப பகவான் என்ன பண்றா, ஐயோ எத்தனையோ கோடி சென்மா அந்த குழந்தை எப்படின்னா சுத்தி இருக்கு, ஆடா இருந்திருக்கு, மாடா இருந்திருக்கு, நாயா இருந்திருக்கு, பன்னியா இருந்திருக்கு, கொசியா கொசுவா இருந்திருக்கு, நிறைய தடவை மனுஷனா இருந்திருக்கு, இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இவ்வளவு மனுஷனா கொண்டு வந்துவிட்டேன், இப்ப அப்படியே ஏத்தி விட்டுருவேன் அப்படின்றான். பகவானுக்கு அந்த உத்வேகம் இருக்கு இல்லையா, அதை சொல்லி கொடுத்துட்டார் நாரதர். பிரஹ்லாதனுக்கு குழந்தை நாராயணன் இருக்கான், உன்னை எங்கேந்து யார் எப்படி வச்சாலும் உன் கூட நாராயணன் இருக்கிறது, அவனோட தலையெழுத்து, அது உன்னோட தலையெழுத்து. நம்ம சொல்றாங்க எல்லாம் என் தலையெழுத்து, என் தலைவிதி, எல்லாத்தையும் அனுபவிச்சு தொலைய வேண்டியிருக்கு, என் தலைவிதி எல்லாத்தையும் பாது தொலைய வேண்டியிருக்கு அப்படின்ற இல்லையா. உங்க தலைவிதியில இன்னொன்னு இருக்கு, உங்க கூட நாராயணன் நிக்கணும்னு ஒரு தலைவிதியும் இருக்கு. நல்லா ஞாபகம், அது மாறப்போறதே கிடையாது. நம்ம தலைவிதி அது இருக்கு, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால எத்தனையோ நடக்கின்ற வாழ்க்கையில நம்ம முக்காவது சொல்றதெல்லாம் சரீரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனசோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுட்டு என் தலையெழுத்து என் தலைவிதி இப்படிலாம் பேசணும். ஆத்மா பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. பகவான் ஆத்மாவோட நான் இருக்கேன்றான். நம்ம மனசு உடம்பு புத்தி இதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் என் தலையெழுத்து இதெல்லாம் அனுபவிச்சு தலை வேண்டுக்குன்னு சொல்றோம் இல்லையா. ஆனா ஆத்மாவோட ஒருத்தன் நின்றுட்டே இருக்கான், அவிஜ்ஞாத சகா அப்படின்றார் நாரதர் புரஞ்சன உபாக்யானத்துல. அவிஜ்ஞாத சகா அப்படின்றார், த அன்னோன் ஃப்ரெண்ட், நமக்கு தெரியாத ஒரு ஃப்ரெண்டு, தான் யாருன்னு காட்டிக்காத ஒரு ஃப்ரெண்ட். ரொம்ப கஷ்டம் இல்லையா, அந்த காட்டிக்காத ஃப்ரெண்டு, எப்பயும் கூட இருக்கிற ஃப்ரெண்டு, எல்லா சமயத்தில் நமக்கு நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு. நம்ம தோத்து போனாலும் சில சில ஒன்றும் இல்லை அப்படி தட்டி கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டு. நம்ம அகம்பாவத்தை இருந்தாலும் வேண்டாம் நிதானமா இருன்னு தைரியமா சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு. எல்லாமே முடிஞ்சு போச்சா, ஒன்றும் இல்லை எல்லாம் முடியல புதுசாக ஆரம்பிக்கலாம் வா அப்படின்னு நம்ம கையை பிடிச்சு தூக்கி அழிச்சுட்டு போற ஒரு ஃப்ரெண்ட், அவிஜ்ஞாத சகா. அதை சொல்லி கொடுத்துட்டார் நாரதர் பிரஹ்லாதனுக்கு ஜெயிச்சான். அஞ்சு வயசுல உள்ள கஷ்டம் யாரா பாத்துருக்கோம் சொல்லுங்க. நம்ம சொல்ற அவ்வளோ என் வாழ்க்கை அவ்வளோ கஷ்டப்படுறேன், என்ன பெருசா கஷ்டப்படணும். பிரஹ்லாத் ஒவ்வொரு நாளும் மரணம் மரணம் மரணம், அப்ப டெய்லி எழுதுறான் இன்னைக்கு அவனை கொலை பண்ணிட்டுதான் மறு வேலை அப்படின்ற. இன்னைக்கு அவன் விஷம் கொடுத்து அவன் செத்து போகிறத பார்த்தா தான் நிம்மதி. பெத்தப்பா சொல்றான் செத்து போகலையா நாளைக்கு அவனை கடல்ல கொண்டு போடு, செத்து போகலையா நாளைக்கு மலையிலேருந்து உருட்டு, செத்து போகலையா அக்னில கொண்டு உக்காரவை, செத்து போகலையா யானையை கொண்டு மெதிக்கவை. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ஐயோ என் குழந்தை நல்லா இருக்கணும் கீழே விழுந்துட்டு அதுக்கு வலிக்குமே காயம் ஆறிடுத்தான் பார்த்து பார்த்து கொஞ்ச வேண்டிய ஒரு குழந்தைய பெத்தப்பா செத்து ஒழியலையாம இன்னுமா செத்து ஒழியல வேற என்ன பண்ணலாம். இப்படி யோசிச்சு அப்படி யோசனை பண்ணி பாருங்க, நம்மளா தற்கொலை பண்ணிட்டுரும் சத்தியமா சொல்றேன். இப்படி நம்ம கூட இருக்கிற யாராவது ஒவ்வொரு நாளா இன்னுமா செத்து போல இன்னுமா நீ உசுரோட இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தா பகவானே நான் ஐஷண்டு போடுன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒரு நாள் கூட பிரஹல்லாதன் அந்த வார்த்தையை பகவான் கேட்கற என் நாராயணனுக்கு தெரியும் அவன் பார்த்திருப்பான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அதுக்கு உசிரோட இருக்கணும் ஒரு கேள்வி வருமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா ஒரு தடவை கூட பிரஹல்லாதனுக்கு நான் என்னதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பாவே இப்படி திரஸ்கரிச்சு விட்டா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்னு தோணலையா? சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இவ்வளவு கஷ்டத்தினுடைய குழந்தை சொல்றான், இவ்வளவு கஷ்டத்தினுடைய சொல்றான் நிறைய நாராயண கதையை கேட்கணும். சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். ஒன்பது விதமான பக்தி வசத்தின் அப்பா மடியில இவ்வளவு டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறமா அப்பா நீ என்ன சொல்றியோ அதான் உத்தமம் சொல்ல தோணலையா தைரியமா உட்காந்துப்பா. இந்த மாதிரி ஒன்பது விதமா விஷ்ணுவை அனுபவிக்கிறதாப்பா சுகம் அப்படின்றான். எங்கடா இருக்கான் அந்த விஷ்ணு? எல்லாருமே இருக்கான்பா. ஸ்தம்பேன திருஷ்யத்தே, என்ன நம்பிக்கை பாருங்க அந்த குழந்தைக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கான்பா. எங்கடா இருக்கான் விஷ்ணு? எல்லா இடத்துலயும் சொன்னான். இவன் எல்லா இடத்துலயும் சொன்னவொடனே பகவான் பயந்து போய் எல்லா இடத்துலயும் வியாபிச்சாரான். ஸ்தம்பத்துல மட்டும் இல்ல, அவன் போட்டு இருக்க ட்ரெஸ்ல இருந்து இரண்யகசிப்பு கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்ல இருந்து அவன் தலையில் இருக்க கிரீடத்துல இருந்து அவன் உட்கார்ந்து இருக்கிற சார்ல இருந்து பிரஹ்லாதன் இதோ உனக்குள்ள இருக்கான்பான்னு சொல்லி இரண்டு கட்சி நஞ்சுகிச்சு வந்திருப்பான் பெருமாள். அவன் எதை சொல்லுவான்னு தெரியாம சர்வ வியாபியா இருந்தான். சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்துன்றோம் இல்லையா, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் சுவாமி வியாபிச்சிருக்காரு. ஏன்னா இந்த குழந்தை எதை காட்டுவான்னு தெரியல, இவன் காட்டும் போது நான் வரணும் அப்படின்னு இவன் சொன்னா நான் வரேன். பெருமாள் கைகட்டி நிக்கிறாராம். எஸ் சார். அடியே தாசன் நம்ம நிக்கணும்னா குருவார்த்தைய சொல்லி கேட்கிற சிஷ்யனுக்காக பெருமாள் கை கட்டி நிக்கிறார். நீ சொல்லுடா நான் பண்றேன்டான். அவன் சொன்னா நான் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சுவாமி நிக்கிறாராம். ஸ்தம்பேன திருஷ்யதே இப்படி பார்க்கலாம். பிரஹ்லாதன் பிரசன்னவதனமா நிக்கிறார். நரசிம்மரை பிரசன்னவதனமா முதல் முதல்ல பார்த்தது கடைசியா பார்த்தது பிரஹ்லாதன் மட்டும்தான். வேற யாரும் பிரசன்னவதனமா பார்க்கவே முடியாது. மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று. அது வரைக்கும் பார்த்தோம் பிரஹ்லாத். தீ விழித்துக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்தோம். ஜேனேன்னு சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள இங்கதான்டா இருக்கேன் குழந்தையும் கை காட்டுறாராம். பிரசன்னவசனம் நிஜமாவே அற்புத சிம்ஹாய ஸ்தம்பேன திருஷ்யதேபா. குழந்தை சிரிச்சுட்டே சொல்றான். இரண்டு பாக்குறான் இது எப்படி என்ன ஸ்தம்பத்தை பார்த்து சிரிச்சுட்டு சொல்றான். அப்ப உள்ளதான் இருக்கான் இந்த ஒரு குழந்தைய. நம்ம கொஞ்ச நாள் சிரிக்கும் இல்லையா, அது சிரிக்கிறத பார்க்க நம்ம என்ன எல்லாம் பண்ணுவோம். சொல்றான் அதோ தோ தோ இருக்கா பகவான் இப்படி கையெல்லாம் காட்டி சக்கரத்தெல்லாம் சுத்தி காட்டி சங்கல அப்படி ஆடி ஆடி காட்டுறான். அஞ்சு வயசு பிள்ளை சிரிக்கிறான். ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்னு விடுத்தான். எப்படிதான் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நரசிம்மருடைய தியானத்தை அவ்வளவு தூரம் நாரதர் பண்றார். பிரஹ்லாதன் பிரபு அந்த குழந்தை உன் கதை கேட்டிருக்கான், அந்த குழந்தை கர்ப்பத்திலேருந்து உன் நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கான், அவனை நீ காப்பாத்தினா உனக்கு நல்லது, இப்படி ஒரு பக்தன் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சுவாமி கிட்ட ரெக்கமெண்ட் பண்றான். இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைக்க மாட்டான், இந்த பக்தனை மட்டும் நீ காப்பாத்திட்டே வச்சுக்கோயேன் நிறைய பேர் உன்ன நம்புவா, இந்த பக்தனை நீ காப்பாத்துறன்னா பல பேருக்கு நீ வேஸ்ட் தோணி போயிடும் ஜாகிரவேன்னு. அதுக்காகவே இவன் அந்த கர்ப்பத்தில் குழந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தை எவ்வளவு நாராயணன் ஜெபிக்க முடியும் சொல்லுங்க? குருநாதன் உட்கார்ந்து ஜபிக்கிறார். பிரபோ பிரகலாதன் அனுகிரகம் பண்ணு, பிரகலாதன் அனுகிரகம் பண்ணு, பிரகலாதன் அனுகிரகம் பண்ணு. ஏ நாரதா, அதான் அவர் 5 10 தான நாராயணா சொன்னா. 5 வயசுக்கு அவர் சொல்றதே பெரிய விஷயம் பிரபு, சும்மா இருந்தீங்க வேறு. அந்த வயசுக்கு நாராயணா சொல்றான், அதுவே பெரிய பாக்கியம் பிரபு, சந்தோஷப்படு அப்படின்றான். உள்ளுக்குள்ளே தூண்டுறாராம் குரு. பக்கத்துல இருந்து சொல்லி சொல்லி பண்றதை விட நம்ம உள்ளுக்குள்ளே சொல்லி கொடுத்து பண்றதுதான் அதிகம். நன்னா ஞாபகம், உள்ளுக்குள்ளே இதை பண்ணு, இதை பண்ணாது, இது தேவையில்லை, இந்த கவலையை விட்டுடு, இந்த பயத்தை விட்டுடு, தைரியத்தை வச்சுக்கோ. நம்ம கூட நின்று பக்கத்துல நின்று சொல்றதே இல்லை, ஆனா உள்ளுக்குள்ளே முடியும் முடியும் முடியும், உன்னால முடியும், உன் கூட நாராயணன் இருக்கா, உன்னை கைவிடுறது இல்லேன்னு உள்ளுக்குள்ளேந்து வழி காட்டின்றே இருக்க. அதனாலதான் பிரகல்லாதனால ஜெயிக்க முடிஞ்சது. நம்ம எங்கேயோ இருப்போம், குரு எங்கேயோ இருப்பா, ஆனா குருவுடைய மனசுல நாம இருக்கோம். மம ஹிருதய வாசின்ற சத்குருமார்கள் எல்லாம் சொல்றா. சிஷ்யாலாம் எங்க அப்படின்னா, எல்லாம் ஹிருதயத்துல இருக்கா, நினைச்சுட்டா நான் அவள் நினைச்சிருக்கேன் அப்படின்றார். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பாக்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் விவேகானந்தர் நினைச்சுட்டே இருக்கா. மத்தனாச்சரியம் மத்தனாச்சரியம், ஹிருதயத்துக்குள்ள நம்மளை வச்சுட்டு இருக்கா. வெளியில நம்மளை திட்டுவா, நம்ம இட கோச்சுப்பா, முகம் கொடுத்து பேசாம இருப்பா, கண்டுக்காம இருப்பா, ஆனா ஹிருதயத்துக்குள்ளே நமக்காக பிரார்த்தனை சத்தியமா நடந்துட்டே இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது, 1% கூட மாற்றம் கிடையாது. ஒரு குழந்தைகள் ஆத்துல கோச்சுன்றது தப்பு பண்ணி வச்சுக்கோங்களேன், அம்மா திட்டுவா, அடிப்பா, பேச மாட்டா, இப்போ ஓரத்துல அரிசினத்தால் ஈன்றத்தால் அகற்றிடினும்னு அடிச்சு விட்டுருவா. ஆனா அம்மா 7 மணிக்கு 8 மணிக்கு அதை அடிப்பா, திட்டுவா, அது 8:30 பசி வரும், உள்ள போய் சமையல் கட்டில வேலையும் பண்ணிட்டு இருப்பா. அடிச்சா சொன்னோம், போ வந்துரு, தோணும் சமைக்க மாட்டேன், படட்டோம்னு தோன்றது அம்மாக்கு இல்லையே. நீ அடிப்பா, இங்க திட்டின்னு இருப்பா, போ ஒண்ணும் கிடையாது, போ ஆய் முடி, போ பேசாத அம்மாட்டும் சொல்லிடுவா. உள்ள போய் என்னடா பண்ணிருப்பானா, சின்சியரா 8:30 பசி அழ ஆரம்பிச்சிருது, சீக்கிரம் வேற பசிக்கும், பசியில வேற அழறது, சாப்பிட்டு நன்னா தூங்கும், இதுக்கு கவலை இல்லை. அம்மா இப்ப என்ன திட்டினாலே அடிச்சுட்டாலே இருந்தா அதுக்கு அழுக கவலை துக்கம் எல்லாம். அம்மாவுக்கு என்னடான்னா, அச்சோ பசியில தான் அது அழறது, அதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கு, சாப்பாடை கொடுக்குற சாப்பிட்டு தூங்கிடும், இத்தனை யோசனை, அப்ப நாளைக்கு அதை நன்னா. இது அப்ப அம்மா திட்டின திட்டையும் அம்மா அடிச்ச அடியையும் நினைச்சிருக்கு. அம்மா அடுத்த நாளுக்கு இதுக்கு வேண்டியது வரைக்கும் ரொம்ப உடம்புக்கு ஆகாத கொஞ்ச நேரம் விடுவோம், அப்பதான் அடங்கும். இதோட குணம் மாறணும், இதோட புத்தி மாறணும், மாடு எடுத்தா நன்னா இருக்கும். அப்ப அது நன்னா இருக்கிறதுக்காகத்தானே அம்மா தன்னை கல்லா பண்ணிட்டு இத்தனையும் பண்றா. அம்மா குழந்தைக்கு அடிக்கணும்னு ஆசையா, அது அழனம்னு ஆசையா, அடிச்சிருவா அம்மாவோ அப்பாவோ குழந்தைய அடிச்சிருவா வச்சுக்கோங்களேன், சமந்து போயிடும். அது தூங்கின பிறகு ரொம்ப தான் அடிச்சிடும் குழந்தைய, பாவம் எப்படி சமந்து போச்சு, எப்படி அழுதது. அது நல்லா நினைச்சு பாருங்க, குழந்தை அழுறத விட அம்மா அப்பாளர் அழுகதான் ஜாஸ்தி. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன், எத்தனையோ செஞ்சுரி மாறட்டோமே, எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் வரட்டோமே, இந்த சில வாத்சல்யம் இந்த வாஞ்சையெல்லாம் மாறவே மாறாது. சத்தியமா சொல்றேன், மாறவே மாறாது. அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல அந்த கல்லுக்குள்ள ஈர மாதிரி தான் நமக்கு, நமக்கு நன்னாவே ஆசை இருக்கு குழந்தைகள் மேல, ஆனா வெள்ள காட்டிக்கிறது இல்ல, காட்டிட்டோம்னா தலைமையில ஏறி உட்காந்து நமக்கு நன்னா தெரியும். அதுக்காகவே அதுங்களுக்கு எதிர்க்க நம்மளோட ஒரு ஆசையும் காட்டாம அப்பப்ப லேசா லேசா காட்டிட்டு விடுறோம் இல்லையா. நமக்கே இவ்வளவு முடியும்னா குரு எப்படி இருப்பார்னு பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ள அத்தனை ஒரு தியானம், அத்தனை ஒரு நாமஜபம், இந்த குழந்தை நன்னா இருக்கணும். குரு ஒரே ஒரு லட்சியம் தான், ஒரே ஒரு லட்சியம் தான், நீங்க பகவான அனுபவிக்கணும், பகவான அடையணும், பகவான் உங்களை அனுபவிக்கணும். நீங்க பகவான் அனுபவிக்கணுன்றதை விட பகவான் உங்களை அனுபவிக்கணும். பகவான் அனுபவிக்கணும்னா அவனுக்கு பிடிச்ச வஸ்துவாக தான் அனுபவிப்பான். நம்ம ஒரு வஸ்து அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது பிடிச்சிருக்கணும் ரைட். ஒரு தோசையா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு மொபைல் போனா இருக்கட்டும், ஒரு செருப்பா கூட இருக்கட்டும், நமக்கு அது பிடிச்சிருந்தா தானே அதை போட்டு அனுபவிப்போம். குரு என்ன பண்றாருன்னா, பகவானுக்கு பிடிக்கும்படியா நம்மளை பக்குவப்படுத்துறார். துருவனை பக்குவப்படுத்திட்டார், ஹிருதயத்துக்குள்ள சுவாமி வந்துட்டார். ஐயா எனக்கு பிடிச்சிருக்காப்பாடா, உன் ஹிருதயம் நன்னா இருக்குன்னு சுவாமி வந்துட்டார். பிரகல்லாதனை சுவாமி பிடிச்சிடுது, அதனாலதான் ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு வந்துட்டார். அப்ப நமக்கு பகவான் பிடிக்கணும்ன்றது நம்ம வச்சுட்டு ஒரு அர்த்தம், குரு நம்மளெல்லாம் வந்து நம்ம பகவான் அனுபவிக்கணும் அப்படிக்காக பண்றான்னு வச்சுருக்கோம். சத்தியமா இல்ல, பகவான் உங்களை அனுபவிக்கும்படியா உங்களை பக்குவப்படுத்துறது. மிஷின் எல்லாம் பண்றா இல்லையா, மிக்சி, மொபைல் போன், டிவி, எத்தனை இதுக்கும் பண்றா, அந்த வஸ்து உங்களை அனுபவிக்கிறதுக்கா, நீங்க அதை அனுபவிக்கிறது தானே. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினா இருக்கட்டும், ஒரு மக்கா இருக்கட்டும், ஒரு ஸ்டூலா இருக்கட்டும், ஒரு ஷர்ட்டா இருக்கட்டும், ஒரு புடவையா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சதா நீங்க வாங்குவேன், உங்களுக்கு பிடிச்சதா நீங்க அனுபவிக்க முடியும். சோ உங்களுக்கு பிடிக்கும்படியா பண்ணணும்னு அவன் யோசிக்கிறான் இல்லையா? யாரோ ஒருத்தர் மேனுபேக்சரர் டெலிபோன் பண்றவனா இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கட்டும், மொபைல் இந்த கேமரா இருந்தா நல்லா இருக்கும், எத்தனை விஷயங்கள் அவன் யோசிக்கிறான் ரைட். இவனே இவ்வளவு யோசிக்கும். நமக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டி ஒரு நெசவாளி யாரோ ஒருத்தன் நமக்காக இவ்வளவு கடை போட்டுருக்கான் வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்த கடை போடுறான் நம்ம ஏரியால, அவனுக்கு பிடிச்சது கொண்டு இருக்க மாட்டான். இந்த ஏரியால எதை வித்தா ஜனங்கள் வாங்குவாளோ அதற்கேதான் கடை போடுறான். இங்க ஜெராக்ஸ் கடையே இல்லை, இங்க ஜெராக்ஸ் கடை போட்டா வியாபாரம், மக்கள் நம்மளுடைய ஜெராக்ஸ் கடை உபயோகப்படுத்திவா ரைட்டா. சோ நம்மள அஸ்திவாரமா கொண்டுதான் அவன் பண்றான். அதேதான் குரு பகவானுக்கு என்ன தேவையோ அது போல நம்மள பக்குவப்படுத்தார். நம்ம அப்படி பக்குவம் ஆயிட்டோம்னா டக்குன்னு சுவாமி எடுத்துட்டு இது என்னுடையது. துருவனுக்கு அந்த பக்குவம் வந்துடுது, சுவாமி தேடி வந்து அப்பாடா குஷியாயிருந்தான். நாராயணன் துருவனுடைய பக்தியை பார்த்து மயங்கி போய் சங்கத்தை எடுத்து கண்ணத்தை தடவற அவசியம் இருக்க யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு இன்னி வரைக்கும் புரியாது புரியாது ஒண்ணுதான், என்னடா வந்தார் பார்த்தார் இவனுக்கு வாய் திறந்து பேச முடியுது, உள்ளுக்குள்ள பகவான் தானே இருக்கான், அவன் தானே தூண்டணும், இவன் வெள்ளேந்து சொல்லுடா நான் குழந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தாலே பகவானுடைய கிருபை கிடைச்சிடும். இப்ப நம்ம திருப்பதிலாம் போறோம், பெருமா சொல்லு அப்படின்னு கேட்கிறாரா, நம்ம பாடு போறோம், நம்ம பாடு பாக்குறோமோ இல்லையோ ஜரகண்டி, நீங்களே எத்தனை பேர் ஜரகண்டி தள்ளி விட்டுருப்பேன், இப்ப தெரியாதான ஜரகண்டி எப்படி இருக்கணும்னு. திருப்பதியில கைங்கறி ஜரகண்டியில போய் நின்னாதான் ஜரகண்டி சொல்றவாள் நிலைமை என்னன்னு புரியும். அப்ப ஆச்சரியம், அந்த பகவான் பாட பார்க்கல பேசல, ஆனா பார்த்துட்டோம் ஒரு கிருபா கிடைச்சுடுத்து நம்பிக்கையோட வரணும் இல்லையா? அப்ப அவ்வளவு பலம் இருக்கு இல்லையா பகவானுக்கு, நேரடியா பிரத்யட்சமா காட்சி கொடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சன்னிதானத்துக்கு போனாலே அவன் எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கறான்னா, இவ்வளவு தெரிஞ்ச பகவான் பிரத்யட்சமா நிக்கிறான், துருவன் உள்ளேந்து பேசுறான்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆக போறது? சுவாமிக்கு குஷி தாங்க முடியல, நன்னா கொழுக்கு முழுக்க ஒரு குழந்தை இருந்தா கண்ணத்தை கிள்ளணும் ஆசை வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குழந்தை ரொம்ப சமத்தா இருந்தா கண்ணத்தை தொட்டு பார்க்கணும், குட் பாய் அப்படி குட் கேர்ள் தட்டி கொடுப்போம் இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க, தான் அந்த கண்ணத்தை தட்டுறதுன்னு வந்து ரொம்ப சமத்தா ஒரு குழந்தை இருக்குன்னா நம்ம கை தானா அது கண்ணத்துக்கு போய் தட்டி கொடுப்போம், குட் பாய் குட் கேர்ள். சுவாமிக்கு அவ்வளவு குஷியாயிடுதான், அஞ்சு வயசு பய என்ன அழகா ஓம் நம பகவதே வாசுதேவன் ஜெபிச்சுடுறது, கண்ணத்தை போய் அப்படி தட்டி கொடுத்துட்டார சங்கத்தை கொண்டு. உடனே கடக்கட சொல்றான் குழந்தை, யோ அந்த பிரவிஷ்ய, அஞ்சு வயசு பிள்ளை ஸ்தோத்திரம் சொல்ற, யோ அந்த பிரவிஷ்ய இவன் வாச, ரொம்ப அழகா சொல்றான், எவன் உள்ளுக்குள்ளேந்து என்ன பேசுறதுக்கு தூண்டுறானோ, இவன் சொல்றான் நீ வெள்ளே தட்டுறதுனால நான் பேசுறேன், உள்ளே நீ சொல்றதுனால நான் தூண்டுறேன் பேசுறேன் சொல்லினால் தொடர்ச்சி நீ. அப்ப துருவனுக்கு அந்த பக்குவம் வர்றதுக்கு யார் காரணம்? சத்குருநாதன் நாரத மகரிஷி. அதே சத்குருநாதன் பிரகலாதன் எல்லாமே அகைன்ஸ்ட் என்ன பாத்துக்கோங்க, அதாவது சத்குருடைய பலம் பாருங்க, வாழ்க்கை அடிபடுறவா தோத்து போறவா ஜெயிக்க முடியாதவா, இவா கிட்டதான் அனுகிரகம் நிறையவே பாயறது. அஞ்சு வயசு துருவனுக்கு அப்பா மடியில உட்கார முடியல, தேடிண்டு வந்து கிருப, துருவனுக்கு பிறக்க பிரகலாதனுக்கு கர்ப்பத்திலேயே பிரச்சனை வந்துடுத்து. ஒன்னு இந்திரன் கொலை பண்றேன்னு போறான், பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா கொலை பண்றேன்னு போறான், இப்படி ஒரு நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு வாழ்க்கை. இதுக்கு நடுவில் பிரகலாதனுக்கு நாராயணா சொல்லி கொடுத்து எல்லாரையும் ஜெயிச்சுவாடா, இந்திரனையும் ஜெயிக்கலாம், உங்க அப்பனையும் ஜெயிக்கலாம், எல்லாரையும் ஜெயிக்கலான்னு ஸ்தம்பேன திருஷ்யதே ஜெயிச்சுட்டானா பகவான். இவனுக்காக வந்து மடியில போட்டு இரண்டிகசிப கிழிச்சு போட்டு யாருடைய யாருக்கும் அடங்க மாட்டேங்கிற சுவாமி கோபத்தை அப்படி வச்சுருக்காராம். ஒருத்தரும் பக்கத்தை நெருங்க முடியாதபடி சிம்ம சொப்பனம் இல்லையா, சிம்ம சொப்பனம் நடுங்கிறது எல்லாமா எதுக்குடானா, பிரகலாதன் மட்டும்தான் தன் பக்கத்துல வரணும்ன்றதுக்கு அத்தனை கோபம். கடைசியில பிரகலாதன் தான் பக்கத்துல போகிறது. அது ரொம்ப அழகா சுவாதித்திருநாள் சில பெரியவாள்லாம் சொல்றா, பகவான் அவனை தூக்கி மடியில வச்சுட்டு சிங்கமா இருக்காரன்னு முத்தம் கொடுக்க முடியல, நாக்கால் நக்கிறாரன் பிரகலாதன், சிங்கம் பகவான் நரசிம்மம் நக்கால் நக்கி 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 கொடுக்கிறார் அபாடா. இந்த நாய்க்குள்ள நக்கும் தெரியுமா, அவருக்கு குஷியா இருக்கும் அவர்களுக்கு. அந்த மாதிரி நாக்கால நக்கி கொடுத்து தலையில கையை வச்சு பகவான் ஆசீர்வாதம் பண்றான், மடியில தூக்கி வச்சுட்டு அபயஹஸ்தத்தை கொண்டு பிரகலாதன் தலைமையில வச்சு ஒரு கிருபை. பிரகலாதன் பாக்கிற நான் ஒண்ணுமே பண்ணலையே இவ்வளவு கிருபையா அப்படின்னா, தூரத்துல பகவான் அப்படி நாரதரை பாக்கிறான், நாரதர் பகவான பாக்கிறார், பகவான் அப்படி கேட்கிறான் கண்ணாலேயே, நாரதா திருப்தியா உன் சிஷியனுக்கு போதுமா, கை கூப்பிடார் இன்னும் கூட நிறைய பண்ணு அப்படின்றார். நமக்கு தெரியாது, நமக்கு பகவான் ஒவ்வொரு கிருபை பண்ணும் பொழுதும் பகவான் என்னடா எதிர்பார்க்கிறான்னா, அந்த சிஷ்யாளுடைய குரு இந்த அனுகிரகத்திலே திருப்தி ஆனாரா, அது குருவுக்கும் பகவானுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ரகசியம், தேவ ரகசியம். பகவான் போதுமா, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். பகவான் நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கறதே இல்ல, குரு கிட்ட கேட்கறான் போதுமா, திருப்தியா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இவ்வளவு இவ்வளவு பண்ணிருக்கேனே, இது கம்மி தான். அவனுடைய பக்தி பெருசா, உன்னுடைய கருணை பெருசா, என் கருணை பெருசா நிறைய பண்ணு, அவ்வளவுதான். பக்தி இருக்கட்டமே, நீ பக்திய பெருசா பாரு, பெரிய விஷயத்த குறையாம பாக்கலாம், குறையான விஷயத்த பெரியதாம பாக்கலாம். ஒரு வெள்ள சட்டை இருக்கு, அதை நிறைய ஒரே ஒரு இடத்துல பெரிய ஒரு கருப்பு துளி இருக்கு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி இங்கு தெளிச்சுட்டோம், நம்ம எல்லாரும் ஐயோ இங்கு தெளிச்சுட்டா அசிங்கமா இருக்கு அப்படின்னு. ஆனா சுத்தியோட இவ்வளவு வெள்ள இருக்கு, அதையே பாக்குறது இல்ல, நம்ம சுத்தியோட இருக்க வெள்ளைய பாக்கலாமோன்னு. குரு என்ன பண்றாருன்னு, நம்ம கிட்ட இங்கு துணி மாதிரி இருக்க குறையெல்லாம் விட்டுறாரு, பெருசா இருக்கும் ஒன்னும் இதை பாரு, நமக்கு இங்கு துணி தான் பெருசா இருக்கு வச்சுக்கோங்க, அங்கதான் வெள்ள தெரியறது. பகவான பார்த்து குரு சொல்ற, இவ்வளவு கரை இருக்கே, இந்த கரை கண்டு வெள்ள இருக்கும்னு அதை பார்த்துக்கோ, நீயா கரையை பாக்குற, உன் கண்டதான் குத்தம் விடணும். அப்ப குருவை கொண்டுதான் நமக்கு பகவத் கிருப ஸ்வயம் அனுபவத்துல சிஷ்யனா இருந்து பேசணும், குருவா இருந்து பேசல, சிஷ்யனா இருந்து நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், குரு கிருபை. அதனாலதான் குரு மகிமா அபார மகிமா, அதி அதி அபார மகிமா குரு மகிமா. அப்ப அந்த பிரகலாதன் அஞ்சு வயசுல இருக்கு, அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன பண்ணிட முடியும், சொல்ல ஓம் நமோ நாராயணன் எவ்வளவு தூரம் சொல்ல முடியும், இந்த பக்கம் எங்க வந்ததுன்னா குரு கிருப்பை, குரு கிருப்பை, குரு கிருப்பை. குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம மாத்திர குழந்தைகளே அதை கொண்டு பிளே ஸ்கூல்ல கொண்டு உட்கார வைக்கிறோம், நம்ம ஒரு குழந்தைய நமக்கு மண்டகாயிருது, 25 குழந்தைகள் டீச்சர் உட்கார வச்சிருக்கா, உட்கார வச்சு சிட் டவுன், ஸ்டாண்ட் அப், குட் மார்னிங், சமத்தா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி, ஒண்ணு வீல்னு அழும், ஒண்ணு வரமாட்டேன்னு, ஒன்னு சிரிச்சுட்டே இருக்கும், இன்னொன்று பக்கத்தை கிள்ளி விட்டுடும், இன்னொன்று ரொம்ப சாதுவா இருக்கும். 25 பார்த்து 25 ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்து அழகா பக்குவப்படுத்தி, அதுக்கப்புறம் ஏபிசிடி எழுத வச்சு, ஏன்னெல்லாம் சொல்ல வச்சு, அப்புறம் எழுத வச்சு, அதுக்கு எவ்வளவு பக்குவம் இருக்குன்னு பார்த்து ஹோம்ஒர்க் கொடுத்து, அதை மிரட்டணும், அதை கண்டிக்கணும், அதே சமயம் அன்பு காட்டணும், அதை கொண்டாடி ஒன்னால முடியும், குட் பாய் குட் கேர்ள்னு சொல்லணும். ஒண்ணுமே தெரியாத வெறும் கருங்கல் தானே, இந்த பாறாங்கல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அதுக்கப்புறம் எழுதணும்னு அம்மா சந்தோஷமா இருக்கு, என் குழந்தை என்ன அழகா எழுதுறது, ஏன் எழுதுறது, புக் ஃபுல்லா எழுதுறது, எத்தனை அழகா. அப்ப நம்ம சொன்னா ஒண்ணுமே பண்ணாத ஒரு குழந்தை எவ்வளவு தூரம் பண்ண வைக்கிறான்னா, அதே போலதான் நமக்கு தெரியும் நம்ம வாயில என்னெல்லாம் வரும்னு. அந்த வாயில கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா வர்றதுன்னா குரு பலம், குரு பலம் தான் முதல்ல அப்படி தூண்டி விட்டு சொல்லு சொல்லு சொல்லு, முதல்ல ஆரம்பித்தான் சரி சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிப்போம், அது அப்புறம் மறந்து போயிடும். அப்புறம் எல்லாரும் வாங்கிக்கிறோம், நானும் நாமஜபம் வாங்கிக்கிறேன்னு வாங்கிப்போம், நாமஜபம் பண்ண உடனே மிராக்கள் அதிசயங்கள் ஆச்சரியங்கள், நம்மளும் ஜெயிப்போம் ஒன்றும் வரா மாதிரி தெரியலையே. விவேகானந்தர்கிட்ட கேட்டா, புத்தர்கிட்ட கேட்கிறாள், ரெண்டு பேர் மூணு வருஷம் சொல்றான், தியானத்தினாலே பக்தினாலே நீங்க அடைஞ்ச பயன் என்னன்னு, அடைஞ்ச லாபம் என்ன, அவள் சொன்னாலாம் லாபம் இல்லை நிறைய நஷ்டப்பட்ட, என்ன நஷ்டப்பட்டேன்னா அகம்பாவம் நஷ்டப்பட்டது, கோபம் நஷ்டப்பட்டது, பயம் நஷ்டப்பட்டது, இன்செக்யூர் ஃபீலிங் நஷ்டப்பட்டது, கவலை நஷ்டப்பட்டது, பிரச்சனை நஷ்டப்பட்டது, போதும் இதே லாபம் தானே. குருவிடத்துல போனோம்னா பெருசா ஒன்று நடக்காது, நமக்கு தேவையில்லாதனா குறைஞ்சாலே போதும், அவ்வளோ மண்டகனை குறைஞ்சாலே போதுமே. குருவிடத்துல போனோம்னா நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாதெல்லாம் நஷ்டமாகும். குருவன் பிரகலாதனுக்கெல்லாம் அப்பா மடியில உட்காரல, அப்பா தள்ளி விடுறாரு, அதெல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் மாத்தி நாராயண ஸ்மிருதி பண்ண வச்சுட்டாராம் நாரத. அப்ப அந்த குரு பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் விளையாட்டு இல்ல, அபார மகிமா அதி அதி அபார மகிமா குரு மகிமா. அதே நாரத வேதவியாசர பாகவதம் எழுத சொல்றார், இதன்னா பாருங்க, எல்லாரையும் தேடிண்டு குரு வந்தார், இவா யாரும் குருவை தேடிண்டு போகல, இவா யாரும் குருவை தேடிண்டு போகல, குருதான் இவாளை தேடிண்டு வந்தார். ஆதி காலத்திலேருந்து இன்னி காலகட்டம் வரைக்கும் பார்க்கல, நம்ம குருவை தேடிண்டு போகவே மாட்டோம், என் உள்பட நான் சொல்றேன், நான் சத்தியமா குருவை தேடிண்டு போகல, குருஜி அம்மா தான் என்னை பிடிச்சு பக்தியில இழுத்தான், உங்க அத்தனை பேருக்கு நன்னா தெரியும். அப்ப நான் ஆசைப்பட்டு குருவிடத்துல போனேன் அப்படின்னு சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. குருதான் தடுத்தாட்கொள்ள ஓடி வர, குருவனை தேடினு நாரதர் வந்தார், பிரகல்லா தேடி நாரதர் வந்தார், யாரா தேடிட்டு போனாளா, சரி வேத வியாசர் எவ்வளவு பெரியவர், வேதத்தெல்லாம் வியாசம் பண்ணவர் தானே, அவரால் குருவை தேடி மனசு என்னமோ குழப்பம், ஒரே கவலையா இருக்கு, ஒரு திருப்தியே இல்ல, மகாபாரதம் எழுதி கூட சமாதானம் இல்லையேன்ற, கிளம்பி போகலாமோன்னு, சரி யாரா ஒருத்தரை பார்த்து கேட்கலாம் அப்படின்னு போக மாட்டேங்கிறார். பிரிவாரமும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. ஆனா அவரை தேடிண்டு நாரதர் வந்து பாகவதம் எழுது. என்ன அவசியம் இருக்கு? நாரதருக்கோ பிரத்யக்ஷமா பிரம்மம் தெரியும். ஒரு சமயத்துல விவேகானந்தர் ஒரு சாது கேட்கிறார், நீங்க வர வேண்டியதானே, நீங்க எல்லாம் தேசத்துக்குள்ள வந்து எல்லாம் கிருப பண்ணலாமே, வேண்டதா வேண்டாம் தான், நான் இங்க உட்காந்து தியானம் பண்றேன் அதுவே போதும் ஜனங்களுக்கு அப்படின்ட்டு நேரம் வரமாட்டேங்கிறா. நாரதருக்கோ பிரம்மம் ரொம்ப நன்னா தெரியும், அதை விட்டு ஒவ்வொருத்தருக்கா ஓடி போய் பண்ணணுமா அப்படின்னா, இந்த ஜீவர்கள் பகவானை அனுபவிக்கணும்னு ஆசை. அதனால வேதவியாசரிடத்துல வந்து ஆச்சரியமா பாரதம் எல்லாம் எழுதின, பாரதத்தை எல்லாரும் கொண்டாடுறா வேதவியாசர், பாரதம் தி பெஸ்ட் முடிவே பண்ணிட்டார். அதற்கு ஓட்டை யாரும் பார்க்கல. குரு சொல்றார், பாரதத்துல என்னமோ தர்மம் அர்த்தம் காமம் கண்டதையும் சொல்லிட்டு இருந்தாரு, மோட்சத்தை பத்தி பேசவே இல்லையா பாணி, தூக்கி வாரி போடுறது வேதவியாசருக்கு அப்படி ஒண்ணு இருக்கோ, அதெல்லாம் யாரோ ஒரு 10 பேர் கொண்டாடிச்சா தி பெஸ்ட் ஒரு அபிப்பிராயம் வந்துடும், அதுக்குள்ள ஒரு ஓட்டை உட்கார்ந்து குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அழகா வந்தார் மகாபாரதம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் சொல்றார், மகாபாரதம் எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு அதையே சொல்றாரு நாரதம், மகாபாரதம் எல்லாம் எழுதியிருக்க, அது ஒண்ணுமே எழுதாத 1.5 லட்சம் ஸ்லோகம் பார்த்தா அப்பாடா ஃபர்ஸ்ட் கிளாஸ், இவ்வளவு ஜோர் இல்லையா, இந்த பெரிய பலூன் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் இவ்வளோ பெரிய பலூன், இன்னொன்று பலூன் தானே, ஆக மொத்தம் உள்ள இருக்கிறது காசு தான், இது சைஸ் தான் பெருசு, குழந்தைய பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய பலூன், இன்னொன்று பலூன் உள்ள இருக்கிறது என்னமோ ரெண்டுத்தையும் காசா, ரெண்டு ஒரு ஊசி வச்சு கொடுத்தா டப்பு வெடிச்சிட போடு, குழந்தைங்க இந்த சைஸ் பெருசா இருக்கு. அந்த மாதிரி 1.5 லட்சம் ஸ்லோகம் மகாபாரதம் எல்லாரும் வா, ஏற்பட்ட விஷயம் அப்படின்னுட்டா, அதில் முக்கிய அவசியம் வேஸ்ட் தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், ஒண்ணுமே நமக்கு பெருசா அவாவாளுக்கு நிறைய, அதாவது எல்லாருக்கும் வேண்டியதை கொடுத்துருக்க, ஹோட்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த ஹோட்டல் எல்லாருக்கும் பூரியிலேருந்து பரோட்டால என்னமோ லிஸ்ட் பெருசு பெருசா சொல்லுவாங்க, சில நம்ம வாயிலேயே நுழையிறது இல்லை, எல்லாம் வச்சிருக்கான் நமக்கு வேண்டி, நம்ம வயிற்றுக்கு வேண்டியது ஒரு 2 இட்லியோ ஒரு சப்பாத்தியோ 2 தோசையோ இவ்வளவுதான், நம்ம லெவலுக்கு இவ்வளவுதானே, அதுல நம்ம எடுத்துக்கணும். அவ்வளவு பெரிய கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு எல்லாம் பாருங்க, இந்த இலை போட்டு சாப்பிடும்போது தொந்தரவே இருக்காது, இந்த பொஃபேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ மண்டகாயும், எதை சாப்பிட்றதுன்னே தெரியாது, எல்லா இலையும் பார்த்து பார்த்து எட்டி பார்த்துட்டு இருப்போம், இது நல்லா இருக்குமா, அதான் நிறைய வச்சிருந்துக்கா, அது பக்கத்துல கிடைக்கு நல்லா இருக்கா, ஏதாவது டேஸ்டி கூட ஆள வச்சிருப்போம், இல்ல நல்லா இருக்கா சாப்பிட்டமா நானு, ரொம்ப காரமா இருக்கா, இதை விட இலையில போட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம தொட்டு தொட்டு பார்த்து நன்னா ஓரத்தை வச்சு சாப்பிட்டு போய், ரொம்ப ஈஸியான வேலை. இந்த பொஃபே மாதிரி மகாபாரதம் நீ யா பார்த்து எடுத்துக்கோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோண்ணா, சமயத்துல நிறைய இருக்குன்னு போட்டுருவோம், பத்தலாதிக்கு போடுறதுக்கு பயமா இருக்கும் கேவலப்படுத்துறதுக்கு, அதனால என்ன பண்ற, சரி அதையே சாப்பிடுவோம், என்னத்த சாப்பிடும், ஒன்றும் நினைவே இல்லை, சாப்பிடவே இல்லை அப்படின்னு, சாப்பிட்ட திருப்தியே இல்லை, அந்த மாதிரிதான் மகாபாரதம். அதனால நாரதர் சொன்னார், மகாபாரதம் எல்லாம் சொல்லியிருக்கேப்பா, பகவத் விஷயம் நிறைய சொல்லலையடா, அந்த வேதவியாசர் கண்கள்லேருந்து கண்ணீர் எழுது, வாஸ்தவம் தான் பகவானை பத்தி பேச, மகாபாரதம்னா எங்க கிருஷ்ணனை பத்தி எப்ப ஞாபகம் வருது சொல்லுங்க, கிருஷ்ணனை ஹைலைட் பண்ணி காட்டினா ஞாபகம் வருது, இப்ப போட்ட புது மகாபாரதம் ஏண்டா சுகமா இருக்குன்னா கிருஷ்ணனை பேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு, கிருஷ்ண இப்ப புதுசா ஓடுற மகாபாரதத்தில் முழுக்கவே கிருஷ்ணன் அஸ்திவாரமா வச்சுட்டு ஓடுறதுனால நல்லா இருக்கு, ஆரம்பத்திலேருந்து ஓட்டினா வச்சுக்கோங்களேன் ஒன்றும் புரியாது, கிருஷ்ணன் மகாபாரதத்துக்கே கிருஷ்ணன் உயிரோட்டம் வரும், ஜீவனே வரும், அது வரைக்கும் பார்த்தா அது பாட்டுக்கு பயந்தே இருக்கும். அதனால வேதவியாசர் புரிஞ்சு கொடுத்தான், வாஸ்தவம் தான், நிறைய தேவையில்லா சொல்லியிருக்கேனே, கொச்ச 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 ஐய அவரே பார்த்தா ரொம்ப தான் ஜாஸ்தி சொல்லிட்டேன் போல இருக்கு, இவ்வளவு சொல்லியிருக்க வேண்டாமோ, இதை சொல்றேன் அதை சொல்றேன்னு சொல்றேன், ராஜ தர்மம் எல்லா தர்மத்தையும் சொல்றாரு, ஒண்ணு பாக்கி கிடையாது. கடைசியில் மகாபாரதம் எப்படின்னா சைட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, சாதம் மட்டும் ஒரே ஒரு டம்ளர் கொடுத்தா, ஒரு கப்பு கொடுத்தா அப்படி இருக்கும், இந்த லிமிட்டட் மீல் சொல்லிட்டு போடுவான், அதெல்லாம் நிறைய போட்டுருவான், சாதம் மட்டும் இத்தினோண்டு ஒரு கப்பில் கொடுப்பான், சாதம் தான் நிறைய வேணும் நமக்கு, அதனால மகாபாரதம் சாதம் கம்மியாயிடுது, மற்றெல்லாம் ஜாஸ்தியா போயிடுது. அப்புறம் அவர் நீ வெறும் சாதம் போட்டு வெறும் தயிரை விட்டு ஒரு ஊர்கா கொடுத்தா கூட போதுண்டாக வந்தேன்னு, அதுக்கப்புறமா தான் ஸ்ரீமத் பாகவதம் எழுதுறார். முடியும்பா, பகவான் தான் வேணும், பகவான் தான் வசதி, நான் வேலைக்காரி பிள்ள, நான் இன்னைக்கு உட்காந்து உனக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா காரணம் பக்தி தான், சத்சங்கம் தான், சத்குரு மகிமா தான், பாகவதமே சத்குரு மகிமா தான். அவர் சொல்றார் சாதுர்மாசியம் கரெக்டா, சாதுர்மாசியத்துக்கு நமக்கு வருது பாருங்க, சாதுர்மாசியத்துக்கு நாரதர் ஊருக்கு வந்த சந்துக்களோட 4 மாசம் இருக்க, அந்த பலம் தான் அவருக்கு பகவத் தர்சனமே காட்டி கொடுக்கிறார். இதை சொல்றார் நாரதர், எங்க அம்மா வேலைக்காரிடா, சாதுக்கள்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தா என்னையும் அவ கூட என்னுடைய நடிச்சுட்டு போவா டெய்லி. அவளோட உக்காந்துட்டு இருப்பேன், அவள் பண்றத பார்த்துட்டு இருப்பேன். அவ கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டேன், தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி உபதேசம் பண்ணா. அவ போயிட்டா கூடவே எங்க அம்மா இந்த பக்கம் போயிட்டா. அது என்னடா ஆசைன்னா, ஹரி காட்சி கொடுத்துட்டான் 5 வயசுல, அதுவும் 5 வயசுல. 5 வயசு எல்லாத்தையும் நஷ்டப்படுறார் குரு. எப்படின்னா, உங்க வாழ்க்கை எல்லாருக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் வருது, எதிர்பார்க்காத மாற்றங்கள். அதுக்கு முன்னாடியே நம்ம மனசுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்க, அதை தாங்கி ஜெயிக்கிறதுக்கான, அதை தாண்டி மீளறதுக்கான ஒரு பலத்தை கொடுக்கற. மனசு பக்குவம் ஆயிடுத்து வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகா ஜெயிக்க முடியும். மனசு பக்குவம் ஆயிடுத்துன்னா நம்மளால அடுத்த விஷயத்த என்னன்னு பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு பெரிய பலத்தை சத்குரு கொடுத்துடுற. சத்குருமார்கள் நாரதர் கொடுத்துட்டா, அதனாலேயே நாரத மகரிஷி அம்மா போனவொடனே யாரும் எல்லாரும் விட்டுட்டா. சுத்தி வர பாக்குறாரு, நான் யாராத்துக்கு போவேன், ஒருத்தரும் வாடா உட்காந்து ஐஷன் போறது இல்ல, ஒரு ஆள் இல்ல கூட, ஒரு ஆள் அந்த 5 வயசு பிள்ளைய வா அப்படி கையை பிடிச்சு கூண்டு போடுவோம். ஓ, அப்ப எனக்கு யார் இருக்கான்னு குழந்தை யோசிக்கும் போது அந்த மகாத்மாக்கள் எனக்கு உபதேசம் பண்ணாள். அது ஒண்ணுதான் இருக்கு, இங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே உபதேசம் பண்ணி வச்சுட்டாவா, இப்போதைக்கு அப்போதே அப்படின்னு உபதேசம் பண்ண. அந்த உபதேசம் இந்த குழந்தை வைராக்கியத்தோட காட்டுக்கு போய் உட்காந்து நாமஜபம் பண்ணி பகவானை பார்த்தது. நாரதர் சொல்றார், ஒண்ணுமே இல்லாத எனக்கே இப்படிதான்னா, வேற யாருக்கடா, எல்லாருக்கும் இப்படிதான். அதனால பகவானுடைய லீலைகளை சொல்லுன்னு சொல்ல வேதவியாசர் பிரசன்னமா பாகவதம் எழுதினர். இன்னி வரைக்கும் வேதவியாசருக்கு மரியாதை மகாபாரதத்தினாலே இல்ல, ஸ்ரீமத் பாகவதத்தினாலே தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாரதர் துருவனுக்கு என்ன பண்ணார் பாத்துக்கோங்க, பிரஹ்லாதனுக்கு என்ன பண்ணார் பாத்துக்கோங்க, வேதவியாசருக்கு என்ன பண்ணான்னு பாத்துக்கோங்க. வேதவியாசருக்கு அவர் பண்ணது அவருக்கே திருப்தி இல்லை. ஒரு குரு எத்தனை விதமா பக்குவப்படுத்துறான்னு பாத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா பக்குவப்படுத்தி பகவானுடைய சரண கமலத்தை, சில பேர் அரளிப்பூர், சில பேர் தாமரப்பூர், சிலதெல்லாம் மகிழம்பூர். மகிழம்பு சின்னதா இருக்கு, தாமரை பெருசா இருக்கு. இந்த சைஸ் முக்கியமே இல்லை, இது பகவானோட கழுத்துல ஏறதான் முக்கியம். சைஸ் முக்கியமே கிடையாது. நம்ம நினைச்சது இது பெருசு, இவா பெருசு, நூறு கூட இருக்கட்டும். மகிழம்பு வாசனை நிஜமாவே தாமரைக்கு கிடையாது. மகிழம்பு ஓரத்தை வச்சாலும் நல்ல வாசம் வரும், தாமரையுடைய வச்சாலும் வாசனை வராது. செண்பகம் என்ன வாசனை வரும், மனோரஞ்சன் எத்தனை வாசனை வருது, இன்னொரு துண்டு தான் இருக்கு. சைஸ் முக்கியமே இல்லை. அவட கலர் கூட மகிழம்புல ரொம்ப பாவப்பட்ட ஒரு கலர் பார்க்க, ரொம்ப வாசமாவே இருக்கும். ஆனா அதுக்கு இருக்கிற வாசனை அத்தனை ஜோரா இருக்கும். வா கழுத்துல போதுண்டா, கனமே இல்லாத ஒரு மாலை மகிழம்பு மாலை வச்சுட்டு இருக்கிறதே தெரியாது. ஸ்ரீகளுக்கு அந்த கனகாம்பரம் வச்சுக்க பிடிக்கும். கனகாம்பரத்துக்கு ஒரு குணமே கிடையாது, ஒரு வாசமே கிடையாது. மெத்து மெத்து மெத்துன்னு சொல்லுவா, தலையில வச்சிருக்கிறதே தெரியாது. அந்த கலர் அது லைட்டா இருக்கு பாருங்க, வெயிட்டே இல்லாம இருக்கு பாருங்க. இது என்ன குணம் இருக்கு, அவ்வளவுதான். கனகாம்பரம் நிஜமா நின்று யோசனை பண்ணி பார்ப்பேன், இதுக்கு என்னத்தான் இருக்கு இந்த ஸ்ரீ. இது இந்த டிசம்பர் பூ, இந்த டிசம்பர் பூ கலர் அடிக்கிற கலர் என்ன, அடிக்கிற பிங்க், அடிக்கிற வயலட்டு. ஆனா அது எடுக்கும்போது தொட்டு அழுத்தி பிடிக்கவே தோணாது, சொல்றான் இருக்கும். இந்த டேரி பூலாம் வச்சுப்பா கிராமங்கள்ல பாருங்க, இவ்வளவு பிரிச்சு அந்த கலரே வச்சுப்பா, அவளே டார்க் கலர் பல்லாம் டார்க்கா வச்சுப்பா, வச்சுக்கிற அவள் சந்தோஷமா இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு மரியாதை. குரு என்ன பண்றானா, இந்த பூ எப்படி நம்ம எல்லாருமே ஒரு புஷ்பமா பார்த்து இதை எப்படி கொண்டு பகவான திருவடியில சேர்த்திக்கலாம். இந்த திருவனந்தபுரத்தை எல்லாம் பாக்கணும்னா அரளிப்பூவை மடக்கி மடக்கி ஒரு மாலை கட்டுவான், மாணிக்க மாலைன்னு பேரு. அரளிப்பூ இப்படி மலரும் இல்லையா, இப்படி மடக்கிடுவா, மடக்கி 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 ஒரு டைமண்ட் மாதிரி டிசைன் போட்டு கட்டுவான் மாணிக்கம். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அரளிப்பூ. குரு அந்த மாதிரிதான், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா பகவானிடத்துல கொண்டு சேர்க்கிறார். சோ இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கை நடந்து இருக்க விஷயங்கள் நீங்க பக்குவப்படுறதுலாம் எதுக்குன்னா, டுவர்ஸ் பகவான் போயிட்டு இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில மற்ற விஷயம் எவ்வளவோ நடக்கும், இந்த ட்ரெயின்ல போகும்போது, கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, நிறைய விஷயங்கள் கடந்து போயிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் எல்லாமே கடந்து போயிட்டே, இதுவும் கடந்து போகும். நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ட்ரெயின்ல போகும்போது, அதெல்லாம் அங்கதான் நிக்கிறது. நம்ம கிராஸ் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம பக்கத்துல வந்து நம்மளை தாண்டி போற மாதிரியே இருக்கும். நீங்க ட்ரெயின்ல போகும்போது பார்த்தா, ட்ரெயின்லயோ பஸ்லயோ தூரத்தை ஒரு வசூ பாக்கலன்னா, நீங்க அதையே பார்த்தா அது நம்ம பக்கத்துல வரா மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளை விட்டுட்டு போன மாதிரி இருக்கும், அதுவும் வரல அதுவும் போகல, நம்ம அது பக்கத்துல போனா நம்ம அதை தாண்டி போயிட்டோம். இவ்வளவுதான், அவமானமோ கவலையோ வியாதியோ பிரச்சனையோ பாண்டங்கன்னு சொல்லாம இடுப்பளவுதான். அது வாட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு போகும். ஆனா உங்க ஜேர்னி டுவர்ட்ஸ் பகவான் அது நிக்கிறது இல்லை. இந்த பிரயாணம் மட்டும் போயிட்டு இருக்கு. குரு அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், அதை மட்டும் என்ஷூர் பண்றாரு. இந்த பிரயாணம் போயிட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா, அது ஒண்ணுதான் குருவோட லட்சியம். செலவு 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 அப்படியே செலான்றா இல்லையா, போ 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 முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ, அவ்வளவுதான். இது இந்த சைட்ல நமக்கெல்லாம் சைட்ல நடக்கிறதெல்லாம் முக்கியமா வேண்டியிருக்கு. இந்த டிக்கெட் வாங்குற லைன்ல நிப்போம், ரேஷன் கார்டுல பில் கவுண்டர்ல நிப்போம், அதையான பாத்துட்டு இருப்போம், முன்னாடி லைன் போயிடும், பின்னாடி செலோ முன்னாடி போ, நிறைய இடம் இருக்காது, ஒரு அடி தான் நகர்ந்து போயிருக்காங்க, ஒரு அடி கேப் பிடிக்காதோன்னு, ஒரு அடி கேப் பிடிக்காது, ஒரு இடம் போங்கோன்வா, நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு அடி தானப்பா சொல்ல சொல்ல ஆகிய சொல்ல அப்படி. அந்த மாதிரி நம்மள அடி அடியா குரு ஐஷன்ட்டு போறார், அடி ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு ஒரு 300 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா, அதுக்கு முதல் அடி எடுத்து வச்சா ஒரு 5000 அடி நடந்தால் ஒரு லட்சியம் வரும்னா, முதல் அடி எடுத்து வச்சுக்கோ 4999 அடி இருக்கு குரு சொல்ல, 5000 ஒன்னு குறைஞ்சு விடுதுப்பா, 10 அடி எடுத்தா 10 அடி குறைஞ்சு போயிடுது, 20 அடி குறைஞ்சு போயிடுது, 300 அடி குறைஞ்சு போயிடுது, இன்னும் 200 அடி குறைஞ்சு, 3000 படி குறைஞ்சு ஆயிடுது, இன்னும் 1000 படி தான், 3000 படி ஏறணும், உனக்கு 1000 படி ஏற முடியாதா, இந்த திருப்பதி மலை அப்படிதான் ஏத்துவோம் இவ்வளவுதானே, பாதி ஏறியாச்சு, தோ 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 திருப்பதி எப்படி எல்லாரும் கேட்டு தோ வந்தாச்சு, தோ வந்தாச்சு, எங்க ஏற ஆரம்பிச்சு 100 படிக்குள்ள எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாச்சு, குருஜி இன்னும் அவ்வளவு படி இருக்கு, இவ்வளவுதான் தோ வந்தாச்சு, தோ வந்தாச்சு, நான் சொல்ல ஆரம்பிச்சு 1.5 மணி நேரத்துல முடிச்சது 7.5 மணி நேரம் கழிச்சு, 8 மணி நேரமா தோ வந்தாச்சு, தோ வந்தாச்சு, தோ வந்தாச்சு, தோ வந்தாச்சு, அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையில் இந்த பிரயாணம் ஒண்ணுதான் முக்கியம் நமக்கு, மற்ற எல்லாம் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும், எதுவும் நம்மளோட பார்த்த மரமோ செடியோ பூவோ மலை அருவியோ எதுவுமே இல்லை, எல்லாம் பார்க்கணும் பார்த்து நம்ம பாட்டுக்கு நம்ம பிரயாணத்தை. கூட நான் வந்தேன் பாம்பே, பூனாலேருந்து பாம்பே, வழியில ஜோரா மலை மழை கொட்டுறது, இந்த லோனாவாலா கண்டாலாம் அப்படியே அங்கே அருவி கொட்டுறது, மேகம் ஜோரா இருக்கு, 5 நிமிஷம் நின்று பார்த்தோம், சரி கிளம்பலாம் ஆத்துக்கு போகலாம், அவ்வளவுதான், அதுக்கு மேலே அங்கே நின்று ஆஹா அருவி நன்னா இருக்கே நிற்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இவ்வளவுதான் அனுபவிக்கிறது, துக்கமும் இவ்வளவுதான், துக்கமும் இவ்வளவுதான், எல்லாமே மாறுறதுன்னா துக்கமா அவ்வளவுதானே, உலகத்துல எதுவும் ஸ்திரம் இல்லை, ரைட்டா, எதுவுமே ஸ்திரம் இல்லை. சார்லி சாப்ளின் சொன்னா சொல்ற எவ்வளவு உண்மை தெரியாது, படிச்சிருக்கேன், எவ்ரி திங் இஸ் அன்ஸ்டேபிள் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்ற, தென் யுவர் வரிஸ் டூ அப்படின்ற, எதுவுமே நிலை இல்லை அப்போ கவலையும் நிலை இல்லை, அவ்வளவுதானே, ரொம்ப அழகான வார்த்தை அது, சார்லி சாப்ளின் போட்டு உண்மையா போயானு தெரியாது, பட் ரொம்ப அழகான வார்த்தை, எதுவுமே நிலை இல்லைன்னு சத்தியம் நம்ம சொல்றோம். அவர் சொல்ல அப்ப அப்ப துன்பம் மட்டும் எப்படி நிலையா இருக்கும், அப்ப எப்படி கஷ்டம் மட்டும் நிலையா இருக்கும், அப்ப எப்படி பிரச்சனை மட்டும் நிலையா இருக்கும், அதுவும் இதுவும் கடந்து போகும். அப்ப நம்மளுடைய ஒரே லட்சியம் பகவான நோக்கித்தான், பகவான நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்கு. சில சமயங்கள் எப்படி போயிட்டு இருக்கோம், டிராவல்ல ஏதான ஜங்ஷன் பார்ப்போம், ஏதாவது நல்லா இருக்கேன்னு வாங்குவோம், சாப்பிடுவோம், நல்லா தூக்கி போட்டுன்னு போட்டுருவோம், சிலது வாங்குவோம் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இல்லையா தூக்கி போடணும், நல்லா இருக்கு அனுபவிக்கணும், ஆனா பிரயாணம் போகணும், இவ்வளவுதான் முக்கியம். இது நன்னா இருக்குன்றதுக்காக திருப்பி அந்த வண்டி விட்டு இறங்கி இன்னொரு வண்டியை பிடிச்சி அந்த ஸ்டேஷன்ல போய் திருப்பி ஒரு 10 கொய்யா பழம் வாங்கினா கிளம்பப்படாது, நன்னா இல்லையா தூக்கி போட்டுருங்கோ, நன்னா இருக்கா இப்ப அனுபவிச்சல, அடுத்த வாடி கிடைச்சா பாருங்க, இவ்வளவுதான் வாழ்க்கை. சில அனுபவங்கள் கசப்பானது, சில அனுபவங்கள் இனிப்பானது, சில அனுபவங்களுக்கு அர்த்தமே இல்லை, சில அனுபவங்களுக்கு அவசியமே இல்லை, சில அனுபவங்கள் பிரயோஜனமே இல்லை, சில அனுபவங்கள் எதுக்குன்னே தெரியல, இது எதுவுமே முக்கியம் இல்லை, பிரயாணம் முக்கியம். ட்ரெயின் ஜேர்னி எத்தனையோ பேர் பார்க்கிறோம், பேசுறோம், பழகிறோம், சண்டை போடுறோம், திடீர்னு ஜங்ஷன் வந்தா கூட்டம் கூட சப்பத்தில் ஏறுறா, திடீர் நம்ம தூங்கி லைட்டை போடுறா, இது சொல்றா நம்ம கொண்டு நம்ம பேக் எடுத்துட்டு போகலான்னு பயம், இந்த மாதிரி சில விஷயம் பயப்படுற மாதிரி இருக்கு. சில விஷயம் யாரும் இல்லை அப்பாடா, சில சந்தர்ப்பத்தில் ஆளே இல்லைன்னா அப்பா ஆடா ஜாலியா இருக்கு, ஆளே வரல நான் படுத்துட்டே இருந்தேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, சில சமயத்தில் ஆளே நம்ம பயமா இருக்கு, ஆளுமே இல்லை கம்பார்ட்மெண்ட் நான் மட்டும்தான் இருந்தேன், ஒவ்வொரு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், இவ்வளவுதான் எமோஷனல் இடியட்ஸ் எல்லாரும், அப்பப்ப எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி அழகா புலம்புறது, கோபம், குரு கிட்ட பத்திலாம் கவலையே கிடையாது, நம்ம சமயத்தை புலம்பி தீப்போம், குரு நாமஜபம் பண்ணணும், வெறுப்பா இருக்கும், 3 மணி நேரம் புலம்பிருக்கும், 1.5 மணி நேரம் அழுதுருக்கும், வெரைட்டியா வசனம் எல்லாம் சொல்லி நான் இப்படி எல்லாம் பண்ண, அவ இப்படி பண்ணிட்டா, நம்ம அப்படியே மனசை விதவிதமா யோசிச்சு வார்த்தைகளை போட்டு குரு கிட்டேந்து ஐயோ பாவம் கவலைப்படாதேன்னு சொல்லுவான்னு பார்த்தா ஒண்ணுமே வராது, வேற 2 எக்ஸ்ட்ரா திட்டுதான் விழும், எதுக்குடா இது முக்கியமே இல்ல, எமோஷன்ல தான் நம்மளே எத்தனையோ விஷயங்கள் பாருங்க, எமோஷன்ல ஓன்னு அழுவோம், அப்புறம் பார்த்தா அடப்போ இதுக்கெல்லாம் போய் எழுதுவோமா அப்படின்னு போயிடும், இவ்வளவுதான். எதுவுமே முக்கியமே இல்லை, நம்மளுடைய பிரயாணம் டுவர்ட்ஸ் பகவான், பகவானை குறிச்ச பிரயாணத்தை தான் ஓடிட்டு இருக்கும், இந்த பிரயாணம் நின்றுடப்படாது குருவுக்கு, அது ஒண்ணுதான் கவலை, இது ஒண்ணுதான் கவலை, இது போயிட்டே இருக்கல்னா மற்றதெல்லாம் தானா நடக்கும், நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல, இது பண்டிரிபுரம் போனோம், எல்லாரும் 50 கிலோமீட்டர் நடக்கணும்னா 40 கிலோமீட்டர் சரி போகிற வரைக்கும் போகலான்னு போனோம், 3 கிலோமீட்டர் தானே, ஆனா நாங்க 3 கிலோமீட்டர் எப்படி நடந்தா தனியா நடந்துட்டோம்னா நிச்சயமா ஐயோ இவ்வளவு தூரம் நடக்கணுமா அப்படின்னு கை கால் வலிச்சிருக்கோம், நாங்கள் எங்களுக்கு நிக்கவே விடல, பின்னாடி வரோம், நின்னவங்க பின்னாடி இருக்க சலோ அப்படின்னு விடுவா. அப்படியே நடந்து நடந்து பார்த்தா சந்திரபாகா, அப்படியே நடந்து சந்திரபாகா வந்தா போதும், அப்புறம் சொல்ல சந்திரபாகா தாண்டி அந்த பக்கம் போயிடும், பன்றிபுரத்துக்குள்ள போயிடுவோம். சரி போயிடலாம். முதல்ல பன்றிபுரம் எல்லையை திருட்டு வருவான்னு பிளான் பண்ணோம், அப்புறம் பன்றிபுரம் எல்லையை 3 கிலோமீட்டர் நடக்கலாமே நடந்தோம், அப்புறம் சந்திரபாகா வரைக்கும் பார்த்துட்டு கூட்டத்தை பார்க்கணும், கூட்டத்தை பார்த்தா சரி அப்படி சந்திரபாகா அந்த பக்கம் போயிடுவோம், அந்த பக்கம் போயாச்சு, அவ்வளோ தூரம் போயாச்சு, குளிக்கலாம் குளிச்சோம், சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படி நடந்து உள்ளே போய் கூட்டத்தை பார்க்கலாம், அப்படியே போனோம் கோவில் வாசல் வரைக்கும் பாண்டங்க அழிச்சுட்டு போனோம், அழிச்சுட்டு போனேன் சுகமா அழிச்சுட்டு போனோம். அப்போ அப்படி நடத்தி பகவான் கிட்ட பகவான் நம்மளை அழிச்சுட்டு போறார் சத்குருநாதன். இவ்வளவுதான். இப்போ வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் வியாதிகள் எல்லாருக்குமே இருக்கு. வேதவியாசர்ல நாரதருக்கு இல்லையா, அம்மா நஷ்டமாகலையா 5 வயசுல, 5 வயசு திருவனுக்கு நஷ்டம் இல்லையா, அப்பா மடியில் உட்கார முடியல அவமானம் இல்லையா, பிரகலாத் எவ்வளவு ஆபத்து எல்லாம் ஆக்சிடென்ட் இல்லை, கோல்ட் பிளட்டட் மர்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்றான். இத்தனையும் நினைச்சி வா காலத்தை ஓட்டல பகவான் இருக்கான். அப்ப குருவுடைய லட்சியம் நம்மள பகவான் கிட்ட அழிச்சுட்டு போகிறது, இவ்வளவுதான். மற்றதெல்லாம் சொல்லுவ சல்தாக எப்படின்னு எப்படி பண்ணிட்டு இருக்கேன் சல்தாக போட்டோம், அது பாட்டுக்கு போட்டோம், அது பாட்டுக்கு போட்டோம். சில இடங்களில் போகும்போது குப்பை நாடுறது, மூக்கை பிடிச்சிட்டு கிடுக்கு பாஸ் பண்ணி போறோம், மழையில பாம்பே அங்கங்க சேரு சகதியா இருக்கு, ஐயோ அண்ணா வாடா அங்கே நின்றுடல, சேரோ சகதியோ நடக்கிற நட நடந்து விடும், ஆத்துக்கு போய் கைகால அலம்பிப்போம், ஐயா ஊர் முடிக்க சாக்கடை தண்ணி அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கைட்டு போட்டு குளிச்சோம் எடுத்து சாக்கடை நடந்து வந்திருக்கு, கொஞ்சம் உடம்பு நடந்து வந்திருக்கு, அந்த ட்ரெஸ் எல்லாம் கைட்டு போட்டு குளிச்சோம் அவ்வளவுதான். எல்லாமே சாக்கடை மாதிரி கொஞ்ச நாள் மேலே தெளிச்சுட்டு இருக்கும், நடந்துருவோம், நடந்து நடந்து நம்முடைய லட்சியமான பகவான் அடையணும். இந்த சாக்கல் நடந்து வரும்போது குளிப்பாடுற மாதிரி தான் சத்சங்கம், அது அழுக்கெல்லாம் அப்படி குளிப்பாட்டி வாடா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஆகிடுதோம் இன்னைக்கு அவ்வளோ ரைட் சத்சங்கம் இருக்கு ஒரு வாரம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிடுவோம். இவ்வளோதான் குருவுடைய தர்மம். இவ்வளோதான் சத்குருநாதன் அழுந்தோறும் அணைக்கும் அன்னை விழுந்தோறும் எடுக்கும் அப்பன் சத்தியம், அழுந்தோறும் அணைக்கும் அன்னை உள்ளுக்குள்ளேந்தே தைரியம், விழுந்தோறும் எடுக்கும் அப்பன் உள்ளேந்தே தூக்கி விடுவார் முடியும் எழுந்திரு களம்பு. அப்ப நாரதர் துருவன் பிரகலாதன் வேதவியாசன் ஆச்சரியமா ரத்னாகரன் வால்மீகி ஒன்னுத்துக்கும் முடியாது எக்ஸ்ட்ரீம், இது ஒவ்வொன்றும் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம், இது யாராவது ஒருத்தர் நீங்க கம்பேர் பண்ணி வாழ மாதிரி வாழ்ந்து நீங்க சொல்லவே முடியாது. ஒருத்தனுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பாவாலேயே பிரச்சனை, ஒருத்தனுக்கு அப்பாவோட அவர் கண்டுக்கிறதே அதான் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு எல்லாம் பண்ணியாச்சு ஒரு ஒரு பீக் அடைஞ்சாச்சு லைஃப்ல எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாச்சு, அந்த லெவல்ல அடைஞ்சவருக்கு பாகவத எழுத சொல்லி எல்லாம் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் பாருங்க. இதை ரத்னாகரன் இந்த சிந்தனையே இல்லாம பாவத்தை பண்ணிட்டு ஓடினு இருக்காள், ராமானு கூட வரல, இது நடாமரம்னா மராமரம் இதை ஜபிடான்னு சொல்லிட்டு போன ஒருத்தர், எல்லா பாவத்தையும் அடுத்த வாழ்க்காக தான் பண்றேன்னு ஒரு செம்பு வேலை இருக்கு, என் குடும்பத்துக்காக தானே பண்றேன் அடப்பாயில போய் கேளு அப்பதான் தெரியும், மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி புத்திரன் நாஸ்தி புத்திரி நாஸ்தி எல்லாம் லிஸ்ட்ல போட்டுக்கணும் சரியா. சங்கர ஏன் விட்டான்னு எனக்கு தெரியல, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி ஏன் புத்திரன் நாஸ்தி புத்திரி நாஸ்தின்னு சொல்லலன்னு எனக்கு இன்னும் புரியல, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி புத்திரன் நாஸ்தி புத்திரி நாஸ்தி சகோதரன் நாஸ்தி எல்லாம் நாஸ்தி தான், எல்லாம் நாஸ்தி எல்லாம் சொல்லுவாங்க தமிழ் மெட்ரா சொல்லுவாங்க எல்லாம் நாஸ்தியா போச்சு அப்படின்னு உனக்கு பிரயோஜனம் இல்லை அவ்வளவுதான். பகவான் மட்டும் அஸ்தி அவனுக்கிடையே போடா யாரும் பாபத்தை வாங்கிக்க முடியாதுடான்னு சொல்லி யாருமே இல்லையாங்க ராமான் இருக்கடா ராமநாமம் இருக்கடான்னு சொல்லி ஐயோ இவாளுக்காக எவ்வளவு பண்ணன இவாளுக்காக எவ்வளவு பண்ணாலும் கடைசியில உனக்கு என்னமோ துக்கம் தான் தெரியே ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் அத்தனையும் சொல்லி அவனுக்கு ராமான் சொல்லவரா மராமரம்னு சொல்ல வச்சு பகவான் என்னடா அவனவே மராமரம் 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 ஜபிக்க வச்சுட்டியே நாராயணன் நீ சொல்லு மராமரா மராமர மராமர மராமரம் மராமரம் மராமர 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 மராம ஏ ராமா வருதுடா அதான் ராமாதான் ஜபிக்கலாம் கரெக்டா கேளுட்ட பகவான் இவருக்கு என்ன மராமரத்தை ஜபிக்க சொன்னாய் அப்படின்னா ராமான்னு வருதா நீ நிதானமா சொல்லு மராம ராம மராம சொல்லு அப்படின்ட்டு திருமாள் திருமாள் உட்காந்து மராம ராம 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 அப்படின்னு புருஷ பிரபு இப்ப சொல்ல எங்க விட்டு அங்கேயும் சொல்லினார் ராம 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 ராம. ஹே இடா ராமா வந்து அதான் அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ ஒழுங்கா கேள்விட்ட. அந்த ராமன் நாமமே வால்மீகிய ராமாயணம் எழுத வச்சுடுது, வால்மீகிய மாத்திடுது. என்ன ஒரு பிரயத்தனம் பாருங்க, நாரதருடைய பிரயத்தனம், அதுதான் குரு பிரயத்தனம். உனக்கு வரக்கூட இல்லை, ஹச கூட இல்லை, பயந்தா இருக்கு. ஐயோ பாவம்லாம் என்ன படிச்சிருமோ, எல்லாரும் விட்டுட்டாலும் எனக்கு யாருமே இல்லையே. ஐயோ எனக்கு ராமநாமம் கூட வரலையே, நொந்து போயிட்டார். நீ மராமரான் ஜெபிக்க வச்சு, பகவான் அதை ராமா ராமான் கேட்க வச்சு, கிருப பண்ணி ராமாயணம் எழுத வச்சுட்டார்னா இதுதான் குரு கிருப. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். அபார மகிமா அதி அதி அபார மகிமா குரு மகிமா. அதனால குரு பிரபாவம் நிறைய சத்குருமார்கள், நிறைய 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 சத்குருமார்கள், எல்லா சத்குருமார்களும் நமக்கு ஆசீர்வாதம் தான் பண்றார். அத்தனை பேரும் அத்தனை பேரும். அப்ப அந்த குரு பலம், குரு பூர்ணிமா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், ஆஷாட சுக்ல ஏகாசி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் மாதிரிதான். அது முடிஞ்ச உடனேயே நேர பாண்டங்கள் பாருங்க, குரு கிட்ட கொண்டு விடுறான் பாருங்க. அதான் பாண்டங்க பகவான்கிட்ட போக 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 தானா குரு கிட்ட டைவர்ட் பண்ணி விடுவான். குரு கிட்ட போக போக பகவான்கிட்ட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நம்மளை வச்சு விளையாடிட்டு இருக்கு, அதான் உண்மை. அதனால அழுந்தோறும் அணைக்கும் அன்னை அழறார் நிஜமாவே ரத்னாகரன் அழறான். எனக்கு யாருமே இல்லையா, எதுவுமே இல்லையா, இருக்கடா கொண்ட எனக்கு ராமா வரலையே, எனக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்கிறத நீ இதை சொல்லுடா, அமராமரம் இவ்வளவுதான்டா, இது எப்படி மந்திரம், உனக்குதான் மந்திரம் விட்டார் குரு. அதான் அதிசயம், மந்திரமே இல்லாததை மந்திரம் ஆக்குவாரன் அதான் குரு. மராமரம்ன்ற ஒரு மந்திரமா, அதை மந்திரமாக்கி அதன் மூலமா பகவத் என்ன அழகு பாத்துக்கோங்க. ஒருத்தர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் அஞ்சு வயசு பள்ளி இவ்வளோ பெரிய மந்திரம், கர்ப்பத்திற்கு குழந்தைக்கு நாராயண 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 மந்திரம், எல்லாம் தெரிஞ்சவருக்கு பாகவதம்ன்ற மந்திரம், 18,000 ஸ்லோகத்துக்கு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காரு, 18,000 ஸ்லோகத்துக்கு மந்திரம். உனக்கு ஒண்ணுமே வரல, மராமரம் இதானா மந்திரம், மராமரம்ன்ற ஒரு வார்த்தை மந்திரம் ஆகுமானா, குரு நினைச்சா குரு சொல்ற வார்த்தை மந்திரம் ஆகும், குரு சொல்ற வார்த்தை சத்தியமாகும், அதான் குரு பலம். அழுந்தோறும் அணைக்கும் அன்னை, விழுந்தோறும் எடுக்கும் அப்பன். ரொம்ப அழகான வாக்கியம், ரொம்ப அழகான வாக்கியம். விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், விழும்போதுதான் எழுந்துடுறார், ஒண்ணும் இல்ல எழுந்துரு, விட்டு எழுந்துரு, முடியும் விட்டு எழுந்துரு. ஒரு அடி விழறோம், அவமானத்தை விழறோம், திடீர்னு யாரும் நம்பிக்கை துரோகத்தில் விழறோம், பயத்துல விழறோம், கவலையில விழறோம், பிராரப்தத்தில் விழறோம், அகம்பாவத்தில் விழறோம், ஆசையில விழறோம், காமத்தில் விழறோம், பயத்துல விழறோம், அடுத்த பண்ண விஷயங்கள்னால விழறோம். எழுந்துரு, ஒண்ணும் இல்ல, நாமஜபம் பண்ணு. விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், அழுந்தோறும் அணைக்கும் அன்னை, விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், தொழுந்தோறும் காக்கும் தெய்வம். நம்ம எங்கேயோ போய் நின்று தொடரும், கோவில்லையோ ஆத்துலேயோ நாமஜபம் பண்ணுங்க, எங்க இருந்தாலும் நாமஜபம் பண்ணுங்க, பக்தி பண்ணுங்க, பகவான் காப்பாற்றுவான்னா எங்கிருந்து தொழுதாலும் பகவானே இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கிருப பண்ணக்கூடிய ஒரு தொழுந்தோறும் காக்கும் தெய்வம். அதே சமயத்துல நம்ம குழந்தையா இருக்கும்போது தானும் குழந்தையா இருக்க, எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை, சத்தியம், எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை. நான் கண் கொண்டு பார்த்திருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு, குருஜி அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்த காலம், அன்கான்சியஸா பாம்பே ஹாஸ்பிட்டல் இருந்த காலம், முதல் தடவை கான்சியஸ் வந்தவொடனே நான் போய் நிக்கிறேன், டாக்டர் பேசுமோன்ற, நான் கேட்கிறேன் அம்மா என்ன தெரியறதா, குழந்தை மாதிரி வாயில கழிச்சு அம்மா பேசினான். அப்புறம் டாக்டர் என்ன டாக்டர் அதில் ஒண்ணு இல்லை, அப்புறம் வாங்க பேசலான், நான் கிளம்புற அம்மா ஓ என்ன விட்டு போகாதே குழந்தை மாதிரி, சத்தியமா எடுப்போருக்கெல்லாம் குழந்தை என்ற வார்த்தை எனக்கு அன்னைக்கு புரிஞ்சது. விட்டு போகாதேடா அழுது அம்மா, நன்னா ஞாபகம் எனக்கு இன்னும். அப்புறம் தான் டாக்டர் சொன்னார் கொஞ்சமா சரியாயிடும் அப்படின்னு, எடுப்போருக்கெல்லாம் குழந்தை என் குருநாதன் சத்தியமா. அழுந்தோறும் அணைக்கும் அன்னை, விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் என் குருநாதன், எடுப்போருக்கெல்லாம் குழந்தை. இப்ப நம்ம ஆசையா இருக்கும்பொழுது நம்ம சாதாரணமா பேசுவோம், குருவும் சாதாரணமா பேசுறாரு, அதுதான் அழகு. நம்ம குழந்தையா ஏதாவது நல்லா இருக்குன்னா எவ்வளவு என்ஜாய் பண்ற பாருங்க. நான் எத்தனையோ குருமார்களை பார்த்துட்டு சொல்றேன், நான் குருஜி அம்மாவில் எத்தனையோ குருமார்கள் நான் பார்த்திருக்கேன், சச்சிதான சாந்தானந்தபுரி மகாராஜ், எவ்வளவு பேர், ஆழ்வார் திருடி ஜியர், திருக்குறங்குடி ஜியர், எவ்வளவு மகாத்மாக்களோட பழக்கம் இருக்கு. ரொம்ப சாதாரணமா பேசுறா, ரொம்ப குழந்தை மாதிரி. இப்ப கூட இந்த ஷீரடி சாய்பாபா இருக்காருன்னு அவர் கூட இருந்த ஒருத்தர் இப்ப எனக்கு பரிச்சயம். அவருக்கு 105-106 வயசு தாத்தா இருக்கு. அவர் எங்கேயோ வாட்ஸ்அப்ல என்னோட சத்சங்கத்தை கேட்டு இப்ப ஷீரடி சாய்பாபா கோயில் கட்டின்னு இருக்கார் மெட்ராஸ்ல. அதுக்கு என்னோட சத்தாகம் வைக்கணும்னு என்னை கூப்பிட்டு பேசுறார். 105-106 வயசு. அவ்வளவு ஆசையா பேசுறது தெரியுமா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அங்க அந்த கோவில் கேட்கும் உங்களுக்கு எப்படி மேடை போடணும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு என்ன தங்க எப்படி தானும் அவர் கேட்கிற. 105-106 வயசு. நான் சொன்னேன் எனக்கு பண்றதே பாக்கியம், நீங்க எப்படி வேணா பண்ணுங்க, நான் பண்றேன், என்னோட கடமை இது, உங்களுக்கு பண்ணி தர வேண்டியது அவ்வளவுதான் அப்படின்னு. 105-106 வயசு. அன்னைக்கு யாரும் ஒழுங்காலும் கோவிச்சிருந்த அப்புறம் நான் சொன்னேன் தெரியாத பண்ண விட்டுருங்க 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 அப்படின்னு. உடனே சாதாரணமா பாக்குறாரு, சிரிக்கிறார். அந்த பார்த்து நெடுப்போருக்கெல்லாம் குழந்தை சத்தியம் சத்தியம் சத்தியம். அதனால அபார மகிமா அதியதி, அபார மகிமா குரு மகிமா. இது பகவானோட சங்கல்பம். நான் முகுந்த மாலை முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சேன். பகவான் இல்ல இல்ல, குரு மகிமா சொல்லு. குரு நிஜமாவே எதுக்கு சொன்னா, பாரதத்துல கொட்டி கிடக்கிற சத்குருமார்கள் எல்லா குருகாலையும் விழுங்கோ, உங்க குருவை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மீதி குரு மகிமா நாளைக்கு. இன்னைக்கு நாரதன்ற ஒரு குரு எப்படி எல்லாம் பண்ணார், நாளைக்கு என்ன வரப்போ எனக்கு தெரியாது, உங்களுக்கு எப்பயுமே தெரியும், அதான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் சொல்றதை கேட்கணும், அது உங்க தலையெழுத்து. ராதே கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
கிருஷ்ணா.
Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Krishna Radhe Radhe Krishna சத்குரு மகாராஜ் கி சமஸ்த பாகவதலுக்கும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கீ, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.
జై శ్రీ ఇంద్రుమాతాకీ జై శ్రీ చంద్రభాగమాతాకీ పుండలీకవారాధా హరి విఠలా జై భోళో సద్గురునారద మహర్షికి జై రాధే కృష్ణ